أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان. والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان. ألا تطغوا في الميزان. وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام. فيها فاكهة والنخل ذات الأكمام. والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருள் பெருங்கருணையினால் ஒவ்வொரு வாரமும் திருமறை குர்ஆனின் ஒரு சில திருவசனங்களின் விளக்கங்களையும் அந்த விளக்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழிகாட்டிய வழிமுறைகளையும் தொடராக நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பல முறை பல விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறோம். மீண்டும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நிறைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நாம் எல்லாம் சர்வசாதாரணமாக நம்மை விட ஒருவர் அதிகமாக வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடியவரை நாம் கண்டால், அதுபோல ஒருவர் நான் உம்ராக்கு போகிறேன் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவோம்? துவா செய்யுங்க. இது நம்ம சொன்ன டக்குனு சொல்லிங்கன்னா பழக்கம் தான். துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, இப்படி சொல்வது பழக்கம். சரிதான், தப்பு இல்லை. அப்ப ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்ய சொல்வதும் தனக்காக கேட்பதும் மனிதர்களுக்கு தேவைதான். இப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரே நமக்கு ஒரு துவா செய்யறான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக இப்ப துவா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த துவா நமக்கு வேண மாட்டோமா? ஏன்னா யாருக்குன்னா இப்ப நம்ம வெளித்தோட்டத்தை பார்த்து சொல்றோம், உம்ராக்கு போறங்கிறார், என்ன நீ இதுல போறாரோ, அவர் எப்படி போறாரோ, அவர் எப்படி உம்ராக்கு சரியா செய்யறா, அதான் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனாலும் என்ன நினைக்கிறோம், இவர் உம்ராக்கு போறாரு, நல்ல புனிதமான வணக்கத்துக்கு போறார். அது மாதிரி சில பேருடைய தோட்டத்தை புறத்தோட்டத்தை பார்த்து சொல்றோம், அவருடைய அவளை அந்த ரங்க என்ன நமக்கு தெரியாது. ஆனாலும் சந்தேகமே இல்லாம தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே அவருக்கு சிறந்த வழங்கியிருக்கா, சர்டிபிகேட் கொடுத்துருக்கா, இவர் சிறந்தவர். அப்ப உலக மக்கள் எல்லாம் சிறந்தவர் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே ஒரு துவா நமக்கு செய்யறாங்கடா, அந்த துவாவுக்கு நாம தகுதியானவராக மாறணும். அப்படி மாறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை ஏற்றுக்கொண்ட அருமை சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் நல்லா தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட அருமை மக்கள் சஹாபாக்கள் மிக மிக வறுமையில வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை வணங்கி வழிபடுவதற்கு அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி மட்டுமே வழி, அது அல்லாத வழியை தேர்வு செய்யக்கூடாது என்ற இந்த இரண்டு அம்சங்களை ஏற்றுக்கொண்டதற்காக. வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான், வேறு யாருக்கும் எதற்கும் பழக்கம் செலுத்தக்கூடாது. அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வழிகாட்டி. இஸ்லாத்துல மிகப்பெரிய அடிப்படை தான், அதாவது இலாஹியத் ரிசாலத் என்று சொல்வாங்க. இலாஹியத் என்பது வணக்கம் செய்வது, ரிசாலத் என்பது தூது செய்தி. அப்ப இறைவனை வணங்குவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்ற ஒரு மறுபகுதி தான் தூதுவத்துங்கிறது. அதனாலதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாராவது வர்றதா இருந்தா அல்லாஹை மட்டும் நான் நம்புகிறேன்னு சொன்னால் மட்டும் யாரா முடியாது, முஸ்லீம் ஆக முடியாது, இன்னும் சொல்லி ஆகணும். அது பாரு, அதுக்காக அந்த முதல் ஷஹாதத், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஒப்பந்தம் செய்கிறது, ஒப்பந்தமே ரெண்டு அம்சத்தை கொண்டிருக்கிறது. அல்லாஹுதான் வணக்கத்திற்கு என்று நான் மனப்பூர்வம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடியாரும் அவனை வழிகாட்டி அவருடைய தூதர்மாவார் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லணும். அப்ப இந்த ரெண்டு அம்சம் மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் ரசூலுல்லாஹ் பேரை சொல்லியாகணும். அந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள், மிக சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஒரு துவா, அப்படி நமக்கு என்ன, சவா சஹாபாக்கள் காலத்தில் இருந்து உலகம் முடிந்த காலம் தரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பிரார்த்தனை செய்தாங்க. என்ன பிரார்த்தனை அவங்க கேக்குற, நல்லர் அல்லாஹ் இம்ரன் சமியா மகானதி வஆஹா வஅத்தாஹ கமா வஆஹா கமா கால், யா அல்லாஹ் ஒரு மனித வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக ஆக்குவாயாக. மனிதனுக்கு செழிப்பு தான், வாழ்க்கையில செழிப்பு இருக்கணும், இதுதான் எல்லா மனிதனின் நோக்கம். அப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, ஒரு மனித வாழ்க்கை செழிப்பாக்குவாயாக. எந்த மனிதன் சமியா மகாலதி, எனது வாயிலிருந்து வருகிற செய்தியை தன்னுடைய காதிலே கேட்கிறார், கேட்கிறவர் அதை உள்ளத்தில் பதிய வைத்து அதை பதிய வைத்ததை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார், இவருக்கு யாரெல்லாம் வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றும் துவாச்சிதான். இந்த மாசம் முஹர்ரம் மாசம், இது ஒரு மிகப்பெரிய படிப்பை நமக்கு தருது. என்ன படிப்பன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதிலிருந்து தொடராக ஒரு நோன்பு பிடிச்சு வந்தாங்க. என்ன நோம்பு? ஆஷுரா. அந்த நோன்பு பிடித்ததற்கான காரணத்தை ஒரு முறை சொல்லப்படுகிற போது, இந்த நோன்பு ஏனென்றால் வேதக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து விடுதலை கிடைத்த நாள் என்று இந்த ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்கிறார்கள். ரசூலுல்லாஹி அப்படியானா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றால் நாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தை நடைமுறையை கடைபிடிப்பதில் மிக தகுதியானவர்கள் தான் என்று அவர்கள் நோன்பிடிச்சாங்க. அப்ப இந்த ஆஷுரா தினத்தில் ஒரு வரலாற்று படிச்சு பார்த்தா, இந்த ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் இடம்பெயர்தல், ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதி மாறி செல்லுதல், இந்த அம்சத்திற்கு இஸ்லாத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம். எல்லா நபிமார்களும் கிட்டத்தட்ட வரலாற்று பார்த்தா நபிமார்கள், நபிமார்களை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய தோழர்கள், அதே அடிப்படையை உலகத்தில் வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் என்று பின்பற்றிய இமாம்கள் நல்லவர்கள் எல்லோருமே இந்த ஹிஜ்ரத், அதாவது ஒருத்தர் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். ஒன்று ஊர்லிருந்து ஊர் மாறுவாங்க, அல்ல ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவார்கள். ஆக இந்த மாற்றம் என்பது ஹிஜ்ரத்தின் முக்கியமான ஒரு அம்சம். அப்ப இந்த மாற்றத்திற்கு மிகப்பெரிய அருமருந்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மருந்து இதுதான், என்னுடைய வார்த்தையை காதில் கேட்கணும், கேட்ட செய்தியை மனதில் பதிய வைக்க வேண்டும், பதிய வைத்ததை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அப்ப இவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவாயாக துவாச்சிதாங்க. அந்த துவாவுக்கு சஹாபா பெருமக்கள் தம்முடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சல்லல்லாஹு கேட்ட செய்திகளை ஆண்களும் பெண்களும், ஆண்கள் எந்த அளவு கேட்டார்களோ அதே அளவுக்கு பெண்களும். சில சந்தர்ப்பத்தில் ஆண்களுக்கு தெரியாத செய்தியெல்லாம் பெண்கள் தெரிஞ்சிருக்கு, பெண்களுக்கு தெரியாத ஆண்கள் இப்படி எல்லாம் பல மாதிரி கேள்விப்பட்டு படிச்சு வச்சுக்கிறாங்க. அதனால இந்த செய்தி எங்க சொல்லப்படக்கூடிய செய்தியை காதல நல்ல கவனமாக கேட்டு உள்ளத்துல பதிய வைக்கணும். பதிய வைக்கிற செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பிற மக்களுக்கும் சேர்க்க வேண்டும். இந்த நிலை இல்லாததுனாலதான் இன்னைக்கு நாம ஏறத்தாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நபித்துவத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மக்கள் முஸ்லீம்கள் இந்த சமுதாயத்தில் நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்லதை வாழ வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் தடுமாறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இஸ்லாம் என்று எதற்கு பெயர், முஸ்லீம் என்று நாம் யாரை பார்த்து செயல்படுவது, எந்த அடிப்படையில் செயல்படுவது என்ற மிகப்பெரிய தடுமாற்றம் ஏற்படுவதை உலகத்தில் பார்க்கிறோம். முஸ்லீம்கள் சொல்லக்கூடியவங்க இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தை யாரை பார்த்து படிக்கிறது என்று தடுமாறக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இப்போ பார்க்கிறோம். இப்போ 1400 வருஷத்துக்கு பின்னாலும் இருந்துகிட்டு இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ஒண்ணுதான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஞானம் அறிவு எடுபட்டு போய்விடும், அறியாமை எங்கும் பரவிவிடும் என்றார்கள். அப்ப கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சொல்றாரு, அல்லாஹ் தூதரே நீங்க அப்படி சொல்றீங்க, அவருக்கு உண்மையிலே அது அதிசயமா இருந்திருக்கு, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு காணுங்க அவர் சொல்ற என்ன சொல்றாரு, நீங்கள் சொல்லுவதை நாங்கள் எங்களுடைய காதலே கேட்கிறோம், நாங்கள் கேட்கிற செய்தியை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்வோம், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். இப்படியே நிலைமை இருந்தால் என்ன வராது, அறியாமை வராத. அப்ப நீங்க அறியாமையில வரும் சொல்றீங்க என்று சொல்ற ரசூல் சொன்னாங்க, நான் ஒரு விவரமான ஆள் நினைச்சேன், அதன் விவரம் இல்லாத ஆளா இருக்கிறேன். அவர் சொல்றது பொய்யா, கரெக்ட் தான், ஆனா என்ன ஆச்சுன்னா அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கல, அது மாதிரி நடப்பு இல்லை. அவர் நினைத்தது எண்ணியெல்லாம் சரிதான், அது போன்ற ஒரு நடைமுறை இருந்திருக்குமானால் என்ன வந்திருக்காது, பிரச்சனையும் வந்திருக்காது. ஒரு சில சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தர தௌராத் என்ற வேதத்தை இறக்கி வைத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சி என்ற வேதத்தை இறக்கி வைத்தான். ஆனா அந்த மக்கள் படித்த தௌராத்தையா இல்ல, இஞ்சிலே படிச்சாங்க இல்ல. அப்ப தௌராத் என்ற பெயரால் இஞ்சில் என்ற பெயரால் மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் புகுத்திவிட்ட ஏராளமான செய்திகளை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உலகத்தில் வந்த எல்லா காலத்து தூதர்களும் இறைவனிடம் பெற்ற செய்தியை வகையையும் வேதத்தையும் அந்த வேதத்தை மக்களுக்கு எப்படி வழியாட்டி விளக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த நபிமாருடைய செயலும் அப்ப குர்ஆனும் நபிமாருடைய வாழ்க்கை இந்த இரண்டும் தான் அறிவு ஞானம், அதுதான் ஞானத்தை வளர்க்கும். இந்த ரெண்டுக்கு மாற்றமானவைகள் தோற்றத்தில் ஞானம் மாதிரி இருந்தாலும் அறிவார்ந்த செயல் மாதிரி தெரிந்தாலும் அது அறிவற்ற செயலாக மாறிவிடுகிறது. உதாரணமா நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிக்கிறோம், அவங்க காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன், அதாவது குழந்தையே இல்லைன்னு ஒரு ஆள் எடுத்து வளர்க்கிறார், வளர்ப்பு மகனா, வளர்ப்பு மகனா இருக்கக்கூடியவனுக்கு அவர் யார் யார் எடுத்து வளர்க்கிறாரோ ஒரு பெரிய செல்வந்தர், அவர் மூத்தாப்பிட்டால் சொத்தவன கிடைக்க போகுது. இருந்தாலும் மனிதன் இருக்கிறான மயிலாடாமல் அவசர புத்திக்காரங்க, எதையுமே சீக்கிரம் அடையணும், குறுக்கு வழியில் அடையணும். பஸ்ல பாருங்க போய்கிட்டே இருப்போம், என்ன செய்வோம், ஸ்டாப் வர்றதுக்கு முன்னால குதிக்கிற ஆள் இருக்காங்க, ஃபாஸ்ட் குதிக்கிற ஆளுக்கு இருக்கிறாங்க, ஓடும் போதே ஓடுறதுக்கு முன்னாடி எழுச்சி நிற்பாங்க, இறங்க முடியுமா, இறங்க முடியாது. அதே படங்க பிளேட்லையும் பிளேட்ல அரைக்க விடுறாங்க. தயவு செய்து யாரும் சரியான முறையில் தளம் இறங்கு வரை எழுந்திருக்க வேண்டாம். அரவில் படம் இங்கிலீஷ் உழந்துக்கிறான், ஆனா எழுச்சி நிக்கிறாங்க, பாருங்க பெட்டியும் தூக்கிட்டு தலை எழுந்து பாருங்க. ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற இறங்குற பேர இறங்க போறேன், எப்படியும் போயிடணும், அங்க இருக்க முடியாது. மனுஷ பாருங்க அவசர புத்திக்காரன், இந்த அவசர புத்தினால அஜலத்து சேர்த்தாங்கிறான், வேக வேகமா செடுக்கிறது யார் வேலை, செய்தான் வேலை. அப்ப அந்த மாதிரி குறுகிய வழியில தேடணுங்கிறத மனித சுபாவம். அவன் என்ன செய்யறான், தொத்து தனக்கு ஒண்ணு ஆசைப்பட்டவன் கிழவருக்கு வயசு கூட்டிகிட்டே போகுது, என்னடா சாவ மாட்டேங்கிறான், கொலை பண்ணிடலாம். கொலை பண்ணிட்டா கொலகாரன் கொலை கொலை செய்தவனுக்கு என்ன கிடைக்காது, கிடைக்காது சொத்து கிடைக்காது. அப்ப கொலை செய்த பிறகு கொலை நான் செய்யலன்னு சொல்லணுமே, என்ன செய்யல, வேறொடத தூக்கி போட்டுட்டு அவனை என்ன செய்யறான், இந்த மாதிரி என்னுடைய தலைப்பரத்தை வளர்ப்பு தர கொல்லப்பட்டு போய்விட்டார், யாரோ கொலை செய்யிட்டாங்க. மூசா அலை இஸ்லாம் இந்த கேஸ் வருது, மூசா அலை இஸ்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஒரு மாட்டை பிடிச்சு அருங்க, ஒரு மாட்டை பிடிச்சாரு, எது சம்மந்தம் இருக்கா, அட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யார் கொண்டா என்ன எது எங்க நடந்துச்சு எப்ப நடந்துச்சு சம்பந்தப்பட்ட ஆளுங்க செய்யணும் விசாரிக்கணும். ஆனா மூசா அலை என்ன சொல்றாங்க, ஒரு மாட்டு அருங்கன்னு சொல்றார். உடனே அவன் கேக்குறான், காலு அத்தகினா குசுவாங்கிறான், என்ன கிண்டல் பண்றியாங்களா. அவன் உண்மையில கேள்விதானே, யாரா ஒரு விஷயத்தை போய் சொல்லும் போது ஒரு பிரச்சனை கொண்டு வந்தா அதை ஆலோசனை அதை யோசனை பண்ணி ஒரு முயற்சி செய்து இதான் தீர்வு சொல்ல வேண்டிய ஒரு ஆட்டம் மாட்டை பிடிச்ச அருங்கண்டா, சம்பந்தமே இல்லாம தெரியுது. அவன் கேக்குறான் அத்தகினா குசுவா அப்படி சொன்ன உடனே மூசா அலை சொல்றான், கால அவுது பில்லாகி அன்ன கூன மினல் ஜாஹிலீன், நான் மனத்தனமாக முட்டாள்தனமாக பேசக்கூடிய அறிவில் இருக்கிறார்கள், அந்த அறிவிலிகள் நான் ஒருவனாக ஆவதற்கும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க இப்ப சொன்னீங்களே இது யார், இது யார் வார்த்தை, யார் பேசுற வார்த்தை, அறிவிலிகள் பேசக்கூடிய வார்த்தை, முட்டாள்கள் பேசக்கூடிய வார்த்தை. ஆனா உண்மையில் அது இல்லை, முட்டாள பேசுவாங்க இல்லை, விளங்கணும் சொன்னா இவங்க பிரச்சனையை கொண்டு போன ஆளு சாதாரண ஆள் இல்லை, யார் அவரு, அல்லாஹ்வுடைய செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபி, நபியாக இருக்கக்கூடியவருடைய பண்புகள்ல ஒரு பண்பு என்ன, பொய் சொல்லக்கூடாது, நபிமாரி செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இப்ப துரோகம் தானே, உண்மையிலே போய் சொல்லி மாட்டாருங்கன்னு சொன்னா மாட்டாரு தீர்வு கிடைக்கல, என்ன ஆகும், ஒரு மாடு செத்து போகும், மாடு அநியாயம் போச்சு, அடுத்து மாதிரி ஆச்சு, பிரச்சனையும் தீராது. அவர் இப்படி கேட்டவன என்ன பதில் சொல்றாங்க, நான் அறிவற்ற மக்களில் ஒருவனாக இருப்பில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் விளங்குது, என்ன செய்யணும், என்னங்க செய்யணும், மாடு அர்த்தம் அவ்வளவுதான். நம்முடைய அறிவுக்கு அது படுதோ படலையோ தீர்ப்பு வழங்கக்கூடியவர் யாரு, இறை தூதர். அப்ப நமக்கு தெரியாத ஒரு செய்தி அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது, எனவேதான் இப்படி சொல்வதன் மூலமாக இது நடக்கணும் அவருக்கு தெரியும். என்ன ஆச்சு கடைசியில், அப்பவும் பாருங்க மனிதனுடைய புத்தி இருக்குத, சமானியான ஒரு கருத்தை ஏத்துக்கிறவே செய்யாது. அவனுக்கு சொன்ன உடனே அவனுக்கு ஒத்துக்கணும் வச்சுக்கோங்க, ஏதாவது குறுக்கு கொண்டு கேள்வி கேட்பான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டா என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மேல வார்த்தை பேசக்கூடாது. அல்லாஹ் சொன்னா கைர் அல்ஹம்துலில்லாஹ் ஆமன்னா பில்லா, அல்லாஹ் நம்புறேன், ஆமன்னா பில் ரசூல், ரசூல் நம்பர், இதுதான் நம்ம சொல்லணும். அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எடுத்து பார்த்தால், எந்த காலத்திலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதுவரைக்கும் பார்க்கிறோம், யாரெல்லாம் அந்த நிலையை விட்டு தவறுறாங்களோ, சொன்ன உடனே செய்யாம தவறுறாங்களோ, அல்லது தாமதமாக செய்கிறாங்களோ, அவங்க எல்லாம் பெரிய கஷ்டத்துக்கான. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் வந்து எளிமையான பல அம்சங்களை வைத்திருக்கிறான், அதை யார் அவர்களாக சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அதுவரை அல்லாஹ் சிரமத்தை ஏற்படுத்துவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், நம்ம சிரமத்தை ஏற்படுத்தி வச்சுக்கோங்க, அல்லாஹ் என்ன செய்யறானா, சிரமத்தை ஆக்கிறானா. அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையான மார்க்கம், செய்வதற்கு கடைபிடிப்பதற்கு ரொம்ப எளிமையாக வச்சிருக்கிறான். அந்த எளிமையான மார்க்கம் புரியாமல் நாம பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி என்ன மாஸ்டர் எப்படி ஆயிடும், பாரமாக கஷ்டமாக சிரமமாய் செய்ய முடியாம ஆகிப்போயிடும். அப்ப என்ன செய்யறாங்க அவங்க, சரி அதுக்கு பிறகாவது இப்படி சொன்ன நபி சொல்றாரு, உடனே என்ன செய்யணும், மாட்டாரு நீங்க சொல்றது மக்களை படிச்சு பாருங்க. அவங்க சொல்ற கால் நப்ப கை இல்லனா மாகிய, நீ மாட்டு அறுக்குன்னு சொல்லிட்டு சரி நான் ஒத்துக்கிறோம். அந்த மாடு எப்படி மாடு, இது யார் சொல்லணும், முதல்ல யார் சொல்லணும், சொல்ற ஆளே ஒரு மாட்டை பிடிச்சி அறுக்கும் போது இந்த மாடு வந்து இளம் மாடா இருக்கணும் பெரிய மாடா இருக்கணும் அப்படி சொல்லணும், அப்படின்னு சொல்லல, மாட்டை பிடி அரைச்சு சொன்ன அறுத்தையும் அறுத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். என்ன கேக்குறாங்க, அந்த மாடு எப்படின்னு விளக்கி அல்லாஹ் சொல்ல சொல்லி துவா கேளுங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க அந்த மாடு வந்து இளைய மாடா இருக்கணும், பெரிய மாடா கூட சின்ன மாடு இடத்துல மாடு சொல்லிட்டாங்க. அதோட போல என்னங்க, நிறம் எப்படி இருக்கும்னா பாருங்க, நிறம் எப்படி இருக்கும், இப்படி கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, காலதோ ரொம்ப இவையில் மால உணுகா கால இன்னும் பக்ரத்தும் சஃபராங்கிறாங்க, மிக தூய மஞ்சள் மாடாக இருக்க வேண்டும், கிடைக்குமா மஞ்சள் மாடு, எல்லாம் கடும் மஞ்சளா இருக்குமா அப்படி மாடு மாட்டு எப்படி இருக்கு, அதுக்கு மேலே மாடுக்கிறான். மூணாவது கேள்வி கேட்கும் போது வார்த்தை பயன்படுத்த அல்ல குரான் சொல்லி காட்டுறான், சொல்றாங்க கார்தோர் நாமா இன்னல் பக்கர தசாப அலைனா வைன்னா இன்ஷா அல்லாஹுல முஹத்ததுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க இன்னொரு காலத்துல துவா செய்யுங்க, இப்ப நாங்க தடுமாட்டத்தில் ஆயிட்டோம், மஞ்சள் மாடுகள் கிடைக்க போகுது, இந்த மாதிரி அம்சம் கிடைக்கிற மாடு கிடைக்குமா, நாங்க தடுமாட்டோம், அல்லா நாடினா நாங்கள் சரியான வழி வந்து சொன்னாங்க பாருங்க ரசூலுல்லாஹி, இதை மட்டும் சொல்லாம இருந்திருந்தா இன்னும் அல்லாஹ் செய்யிருப்பானா, கஷ்டத்தை ஏற்படுத்திருப்பாரு. கடைசி சொன்ன மாதிரி மாடு கிடைச்சிச்சு, பயங்கரமான விலை, 100 ரூபாய் கிடைக்கின்ற கிடைக்கிற மாடு 1000 ரூபாங்கிறான். இப்ப என்ன ஆகணும், சீசன் வியாபாரம் பண்றாங்களா இல்லையா, 1 ரியாலும் 3 ரியாலுங்கிறான், தலை எடுத்து ஹஜ்ஜுக்கு போனா செய்யறான், ஹஜ்ஜுக்கு போட்டு கூட்டு போற வியாபாரிகளும் கூட்டிடுறான், அங்க போறா என்ன செய்யலாம், அங்குள்ள வியாபாரிகள் எல்லாம் வேற கூட்டிடுறான். அப்ப நிருபத்தை என்ன வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுது. அப்ப நிருபத்தை ஏற்படுத்துறது யாரு, மனுஷன் தான், தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது போவேன் எப்படியாவது வாங்கிடுவேன் பாக்குறான். அப்ப இதுதான் மனித சுபாவம். அப்ப இப்படி சொன்ன கடைசியில் ஆடு அறுத்தாங்க. பாருங்க இதுக்கு நான் ஏன் சொல்ல வர்றேன், ரசூல் சொல்றாங்க இவங்க கேட்காமல் ஒரு மாட்டை அறுத்திருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். இவர்களாக சில கேள்விகளை கஷ்டப்படுத்திக் கொண்டார்கள், அல்ல அவளை சில கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டான். அது மார்க்க ரொம்ப எளிமையான மார்க்கம், அல்லாஹ் தந்திருக்கிற அந்த மார்க்கம் ரெண்டு அம்சம் தான், ஒன்னு என்னது வேதம், மற்றொன்று வேதத்திற்கு வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மார்க்கம். இந்த ரெண்டு அம்சத்துக்கு மாற்றமானவை அது உண்மையிலேயே நமக்கு அறிவார்ந்ததாக தெரிந்தாலும் அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அறிவற்ற செயல்கிறான். வேற பல இடங்களிலே அல்லாஹ் இந்த விஷயத்தை மடக்கி மடக்கி பல இடங்களை சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதை அல்லாஹ் சொன்னதாக மார்க்க சொல்கிறார்களோ விலை காட்டுறாங்களோ இந்த அம்சம் மட்டும்தான் அறிவார்ந்தவர் கடைபிடிக்க வேண்டிய மார்க்கம். அவ நமக்கு எளிய வழி ரசூல் கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, சஹாபாக்கள் கடைபிடித்த வழி. சஹாபாக்கள் பாருங்க அவங்க இலக்கணம் இலக்கிய எல்லாம் படிச்சுட்டு குரான் படிச்சாங்க, முதல்ல குரான் படிக்கிறது முன்னால போய் ஆத்தியாத போய் படிச்சுட்டு வந்து திருமணம் செய்யல குரான் படிக்கல. அப்ப உண்மை நபி அல்லாஹ் நபியாக தேர்வு செய்தவருக்கு எழுத தெரியாது, எழுதி படிக்கவும் தெரியாது, பாசஃபில் உம்மியின் சொல்லுங்கிறான். அந்த எழுத்தறிவு இல்லாத எழுதறிவு எழுதி படிக்கும் தெரியாத சமுதாயமாக இருந்தவர்களுக்கு மத்தியில தான் அப்படிப்பட்ட ஒரு ஆலய தூதர் அல்ல அனுப்புறாங்க. சல்லல்லாஹு வரக்கூடிய காலத்துல 90% 95% மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எழுதவும் எழுதி படிக்கவும் தெரியாத மக்கள். அப்ப அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த உலகத்திற்கு சிறந்த வழிகாட்டியவர்கள், இந்த உலக மக்களுக்கெல்லாம் நேர்மையான வழியை காட்டியவர்கள், ஒழுக்கத்தை கண்ணியத்தை கடமை எல்லாம் அறிமுகப்படுத்த அவர்கள் தான். அப்ப அந்த மக்கள் எவற்றை மார்க்கமாக வணக்க வழிபாடுகளாக சொன்னார்களோ அதெல்லாம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது. அப்ப நாம வாழ்க்கையில செழிப்பு வரணும். பாருங்க 10-13 ஆண்டு கடுமையான கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவு கஷ்டம், உண்பதற்கில்லை இல்லை, சரியான உணவு இல்லை, உடுத்துவதற்கு சரியான உடை இல்லை, நிம்மதியாக வீதியில் நடந்து செல்ல முடியவில்லை. அதைவிட பெரும் கொடுமை என்ன, அல்லாஹை வணங்குவதற்காகவே கட்டப்பட்ட முதல் இல்லமாகிய காபத்துல்லாவில் சென்று அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவர் என்று சொல்ல முடியல. அடி உத பாருங்க இப்படி எவ்வளவு எவ்வளவு நாள், 13 வருஷம் தான். அல்லாஹ் பிறகு சொல்லி காட்டுறான், வல்லதீன ஹாஜுரு மின் பாதி மா துலிமு லனுபவ்வி அன்னம் ஃபித் துன்யா ஹஸனதன் வல அஜுல் ஆகிரத்தி அக்பர் லௌகான யாலமூன். இது 16வது அத்தியாயத்தில் 41வது வசனம் சொல்லிக்காட்டல என்ன சொல்றான், வல்லதீன ஹாஜரு யாரெல்லாம் இந்த ஹிஜ்ரத் என்ற அல்லாஹ் விதியாக்கிய இடம்பெயர் என்ற கடமையை மேற்கொண்டார்களோ, எப்ப மிம்பாதி மா துலிமு அவளுக்கு அநீதம் இழைக்கப்பட்டதுக்கு பின்னால், பல குடும்பங்களுக்கு ஆளாகிறாங்க, பல குடும்பங்கள் அவள் இழைக்கப்படுகிறது, அதற்கு பின்னர் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக இடம்பெயர் செல்கிறார்களோ உலகத்தில் நாம் நிச்சயமாக அவளுக்கு அழகான ஒரு வாழ்க்கை கொடுப்போம், ஹசரத் அழகான வாழ்க்கை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வாக்குல எந்த மாற்று வரவே செய்யாது, அது யாரும் சொல்லவும் மாட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய வாக்கு எந்த சத்தியமானது. அல்லாஹ் லா யுஹ்லிஃபுல்லாஹு லா யுஹ்லிஃபுங்க, அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் வாக்களிச்ச மாதிரி என்ன ஆகி போச்சு பாருங்க, ஒரு 13 வருஷத்துக்கு பிறகு ஒரு பக்கம் அடி உத, இன்னொரு பக்கம் போனா வர்றதுக்குள்ள வரவேற்கிறாங்க, வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, வீடு வேணுமா, வியாபாரம் வேணுமா, வேண்டுமானால் எங்களுடைய மனைவிமார்கள் நீங்க விரும்புறாங்க விவாகரம் செய்து உனக்கு மனம் முடிச்சு தரட்டுமா என்று கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் உருவாக்குறான் எங்க மதீனாவில். அப்ப இதுக்கு நான் சொல்றேன்டா, நாம அல்லாஹ்வுடைய கிருபையினால வாரத்துல ஒரு நாள், ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரத்தில் 3 நாள் 4 நாள் கலந்து வரோம். இப்படி கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளங்களில் நம்ம ஆழமா பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த துவா கிடைக்க வேண்டும். யார் துவா கிடைச்சா கிடைக்கல பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்த ஒரு துவா கிடைக்கிறது அது அருமையான வழி. வரும்போது என்ன நினைக்கணும், ஒரு செய்தியை நம்ம காதல கேட்போம், கேட்கிற செய்தியை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்போம், பதிய வைக்கிற செய்தியை நான் உலகம் எல்லாம் சேர்ப்போம், யாருக்காவது ஒரு ஆள் சேர்த்துறோம். இந்த பழக்கம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா இஸ்லாம் எங்கும் பரவும், இஸ்லாமிய மார்க்கம் கடைபிடிக்கூடிய மக்கள் அதிகமாகுவார்கள், அறிவு எங்கும் பறந்து இருக்கும். அப்ப இந்த நிலை போயிட்டா அறியாம இருந்து போயிடும். அப்ப இன்றைக்கு நிலைமை என்ன, நான் இதே சொல்றேன், சில சகோதரர் ஒரு சகோதரர் வந்து ஒரு போன ஒரு கேள்வி கேட்டு திருப்தி இல்லாம திரும்ப இருக்கிறாரு, அதே கேள்வி, என்ன கேள்வி, என்ன கேட்டாரு, நாம் நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எத்தனை வகை, 4 முறைகளாக இருக்கின்றனவே, அதுதானே சரியான முறைகள் என்று சொல்கிறார்களே, இது மக்கள் என்ன, இது உண்மை கூட, ஏன் நம்ம நாடுகளை பார்க்கிறோம், ஏன்னா நம்ம நாட்டில் நீ எந்த பள்ளிக்கு போனாலும், இப்ப இப்போ சில பள்ளிகள் இருக்குது, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னிலையா பள்ளிக்கு போனாலும் என்ன செய்யணும், நீங்க ஷாஃபி ஹனஃபின்னு உங்களை சொல்லிக்கணும். நான் உங்களை சொல்ல பாருங்க, ஒரு இமாம் உங்களை சொன்ன எங்க, உங்களுக்கு எங்க சொன்ன ஞாபகம் இல்லை, நாகூரில் கருவால் ஷாஃபி ஹனஃபியா மாறுறாரு, மாறுறது என்ன செய்யலாம் கேட்காதீங்க, மாறுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன செய்யறாரு, கலிமா சொல்லணும், அந்த ஹனவி மகளாக்கு போய் அங்க மாதிரி இமாம் ஆகிட்டு சொல்லி நான் ஹனவியா மாறிட்டாரு, அது என்னன்னு அவரு கேட்ட என்ன ஹனவி என்ன செய்யணும், அவர் என்ன எங்க உஸ்தாத் வராரு, உஸ்தாத் ரேஞ்சில் உள்ளாரு, நான் கேட்டதும் யதார்த்தமா கேட்டேன், என்ன கிண்டல் பண்ணீங்க இதெல்லாம், அவர் கேட்கிறாரு ஹனவியா மாறிட்டு சொல்லி என்னங்க மாறது என்னங்க செய்யணும், அவருக்கே தெரியல, பள்ளிவாசல்ல துழுக நடத்துற ஒரு ஆலிமா அல்லது அந்த முத்தவல்லி ஆலிமா, முத்தவல்லி ஒரு இளவும் தெரியும், அவருக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான், இது மட்டும் தெரிஞ்சிருக்கு, நம்ம பள்ளி ஹனபி பள்ளி, சுமகான பாருங்க எந்த அளவுக்கு இருப்பாருங்க. அப்ப ஒரு மார்க்க அறிஞர், அவரு அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி படிக்கல, வேதனைக்குரிய விஷயங்க, தயவுசெய்து நீங்க ஊர் பழசி இதை கேட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும், நான் சொல்லக்கூடிய விஷயம் தம்மாசு இல்ல, பொய்யும் இல்ல, நடந்த விஷயம் என்னன்னா, ஓதி முடிச்ச மறுமாசம் ஓய்வு போயிட்டேன், 2 மாசம் லீவ், எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கிடையாது, டீச்சர் ட்ரைனிங்லாம் கிடையாது, ஓதி முடிச்சு மாணவனா வந்து 73 ஓதி முடிச்சு ஷவ்வான் பாதியில் முடிக்கிறேன், ஷவ்வால் பாதியில் உஸ்தாத் ஆயிடுச்சு, 2 மாசம் கேப்பு தான், அதுலேருந்து கிட்டத்தட்ட இங்கே வர்றது வரைக்கும் உஸ்தாதாக தான் இருந்தேன், எனக்கு இது உஸ்தாத் ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி. என்ன செய்வாங்க மதசான்னு கேட்டீங்கன்னா, பாருங்க திருமறை குர்ஆன் நீங்கள் விசாரிச்சு பாருங்க, அந்த குர்ஆனுடைய பாடமும் ஹதீசுடைய பாடமும் பரக்கத்துக்கு தான். என்னுடைய ஆசிரியர் அமானுல்லான்னு ஒரு ஆசிரியர் இருக்கிறார், நான் ஒரு சகோதரர் கேட்கும் உஸ்தாதில் உங்க பிரிமாற ஆள் யாரும் கேட்டார். உண்மையிலே அவருக்கு தௌஹீத் தான் கிடையாது. இருந்தாலும் தௌஹீத் இல்லா காத்து நல்ல சொல்லி கொடுத்தா அவர் அமானுல்லா தான். ரெண்டு மூணு இந்து ஒரு ஆண்டு பேரை சொன்னேன் சகோதரர் சொல்லும் போது அமானுல்லான்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு இலக்கணம் நல்ல சொல்லி கொடுத்தாரு. அவர் இங்கிட்ட சொல்றாரு நாங்க உஸ்தா நினைச்சா அவர் தான் பயப்படணும். அந்த அளவுக்கு நல்ல சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்றாரு இப்ப குரான் சீக்கிரம் பழக்கத்துக்கு தான், அதை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இருந்து சட்டத்தை யாகி தந்தாங்க, இமாம்கள் தந்து விட்டார்கள். அப்ப இப்படித்தான் போய்கிறாங்க. என்ன கொடுமை! மதரசாவை போயிட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்திற்கு இலக்கணம் சொல்லிக் கொடுப்பாங்க. மூணு வருஷத்துக்கு ரெண்டாவது வருஷத்துல இலக்கணத்தோட ஃபிக்குன்னு ஒரு பாடம் நடத்துவாங்க. ஃபிக்கு என்ற பாடம் நடத்தும் போது மாணவர்களை ரெண்டா பிரிப்பாங்க. இலக்கணத்துக்கு போகலாம் ஒன்னா தான் போவாங்க. வேற ஏதாவது படை போய் படிக்கும் போதெல்லாம் வந்து சில பழமொழிகள் வரலாறுகள் அதுக்கு ஒன்னா தான் போவாங்க. சரித்திரங்களுக்கு ஒன்னா போவாங்க. ஃபிக்குனோட பிரிச்சுப்பாங்க. யாரப்பா ஹனபின்னு கேட்பாங்க. ஒரு அஞ்சாறு மாணவன் எழுதிப்பான். ஏன்னா அவங்க அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ யாரு ஹரபி? அவனுக்கும் தெரியாது. அவங்க வீட்டில் சொல்லி விட்டுருப்பாங்க. அல்லது மஹல்லாவில் என்ன செய்யிருப்பாங்க, ஹரபி மலான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எஞ்சிப்பா நாங்கள் ஷாஃபின். ஒரே மதரசாவில் ரெண்டு ஹாலில் ரெண்டு கிளாஸ் நடக்கும். எப்படி நடக்கிட்டீங்கன்னா உதுவுடைய பிறகு ஆறு அப்படின்னு சொல்லுவார் ஷாஃபி. அதே பக்கத்தில் இன்னொரு உதுவுடைய பிறகு நாலு. ஒரே மதரசாவில் அரபி கல்லூரிகள். அப்ப அரபிக் கல்லூரியில் நடத்தப்படக்கூடிய பாடம் உதுவுடைய பிறந்து ஒரு ஆளுக்கு ஆறாம், இன்னொரு ஆளுக்கு நாலு. அப்ப ஷாஃபி என்ற பெயர் இவர் வந்ததுனால என்ன இவருக்கு ஆறு, ஹனபி என்ற பெயர் வந்து இவருக்கு நாலு. ஆனா இவங்க ஆறு ஏழு கேட்கறதும் இல்ல, அவன் நாலு ஏழு கேட்கறதும் இல்ல. அப்படி ஒருவேளை இப்ப கேட்டுட்டா அடுத்து உஸ்தாக்கார கேள்வி, நீ நஜாத்துக்காரனோ அல்ல உங்க அத்தா அம்மா யாரா சவுதி இருக்கிறாங்களோ அப்படி சொல்லி அவனை விளக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், பாருங்க எந்த அளவுக்கு பரவிப்பு இருக்குது. அப்ப என்னன்னா முஸ்லீம்கள் என்று சொல்வதாக நம்ம நாள் இப்ப அல்லாவுடைய கிருபையினால ஒரு சமீப காலம் 20 வருஷத்துக்கு இடையில ஓரளவு ஏகத்துவ சிந்தனை வந்ததுனால குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம், குர்ஆன் அப்பாற்பட்டவை எல்லாம் வழிகேடுகள், நூதனமானவை என்று போதக பயானுக்கு மேல பயான் பண்ணி பண்ணதுனால இப்ப அல்லாவுடைய கிருபையினால பல கிட்டத்தட்ட ஒரு 70-80 பள்ளிகள் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு எந்த அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளிகள் அவரை ஏன் சொல்ல வரன்னு சொன்னா, அப்படி வந்தாலும் ஒரு புறம் ஏதோ கொஞ்சம் தவு சிந்தை வந்தாலும் 10 பேர் தவு சிந்தை வந்தா ஒரு 90 பேர் எதுல இருக்கிறாங்க, இருக்கிறாங்க தௌஹீதுக்கு மாற்றம். தௌஹீத் மாற்றம் நடத்தும் அந்த மக்கள் சொல்லுவாங்க தௌஹீத் பள்ளினா அங்க போ. அப்ப இந்த பள்ளி என்னது என்னது தௌஹீத் ஆப்போசிட் என்னதுங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல தௌஹீத் பள்ளி அங்க போன்றான். அப்ப இந்த நிலைமை என்பதுக்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் உண்மையிலே கவலை எடுங்க. அதான் நாம தௌஹீத் அடிப்படையில் வாழணும், தௌஹீத் அடிப்படையில் மரணம் அடையணும். அப்ப இதற்காக நாம என்ன முயற்சி செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில செழிப்பான வாழ்க்கை வரணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த அந்த சொற்களை காதல கேட்பது, உள்ளத்தில் பதிய வைப்பது, அதை பெற மக்களுக்கு சொல்வது. சுபஹானல்லாஹ், இன்னைக்கு உலகத்திலேயே எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பம்சம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, முகமது சல்லா சொல்றது. ஏன் எந்த தலைவருடைய வாழ்க்கையிலையும் அவர் இப்படி உறங்கினார், இப்படி விழித்தார், மலஞ்சலவை இப்படி கழித்தார், அவர் வீட்டை விட்டு இப்படி புறப்பட்டார், வீட்டில் உழையும் போய் இப்படி உழைந்தார் செய்தி வேற எந்த தலைவருக்குமே இல்லை. யாருக்கு மட்டும்தான் இருக்குது, முகமது சல்லா அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அவருடைய வாழ்க்கை என்னது வழிகாட்டி, அவங்க வெறும் வந்து சொல்லக்கூடிய மாற்றவில்லை நடந்து காட்டினாங்க. அப்ப திருமறை குர்ஆனுக்கு விளக்கமே யார்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப இந்த ரெண்டு அம்சங்கள் இல்லாதனால சமுதாயத்தில் பிதத்துகள் அனாச்சாரங்கள் பரவி போய் கிடக்கின்றன. அப்ப எந்த அளவுக்கு வேதனைக்குரிய விஷயம் சொன்னா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை சிறுக்கு என்ற நரகத்திற்குரிய வாழ்க்கை ஆகுவதற்காக நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழிக்கிற ஒரு அவல் நிலைக்கு இருக்கு. ஆகவே குர்ஆனை ஹதீஸ்களை கேட்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் அதை உள்ளத்தில் பதிய வைங்க. பதிய வைக்கிற செய்திய மக்களுக்கு சேருங்க. அப்படி சேர்ப்பதன் மூலமா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில உலகத்தில் ஏகத்துவத்தை கொண்டு வர முடியும், இறைவனுடைய மார்க்கத்தை கொண்டு வர முடியும், செழிப்பாக நாம் வாழ முடியும். பாருங்க 10 வருஷம் 13 ஆண்டுக்கு பிறகு எவ்வளவு செழிப்பான வாழ்க்கை. சுபஹானல்லாஹ், சஹாபாக்களுக்கு அதற்கு பிறகு அந்த 13 ஆண்டு காலத்துக்கு பிறகு எப்ப அந்த ஹிஜ்ரத் என்ற வாழ்க்கை துவங்குச்சோ அன்றையிலிருந்து கண்ணியம் தான். வரவேற்பு. அதனுடைய உச்சகட்டம் எந்த வந்துச்சு, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேடி வந்தன. அப்ப உண்ண உணவு இல்லாமல் இருந்தவர்கள், உடுத்த உடை இல்லாமல் இருந்தவர்கள், அவர்கள் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், அந்நாட்டை ஆளுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க மாறுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பிரார்த்தனைக்கு தங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஆளாக்கி கொண்டார்கள். அப்ப அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இது போன்று ஒவ்வொரு வாரம் வரும்போதெல்லாம் திருமறை குரானை கேளுங்கள், ஹதீஸை கேளுங்களை மனசில் பதிய வைங்க. இந்த ரெண்டை மட்டுமே மக்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக மாறுங்கள். அப்படி மாறினா அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏகத்து வளரும், மார்க்க அறிவு பெருகும், அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைத்து செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த வழியை நாம் எல்லாம் கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சோம்னு சொன்னா இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு இல்லாம போயிடும். அப்ப ஏன், அப்ப இந்த மாதிரி மதுகபுகள், இந்த மாதிரி அதாவது மற்ற பார்க்கிற மக்கள் மக்களுக்கு நல்ல காரியங்களை சொல்றோம், தீமையை தடுக்க நிற்பதற்கான பல்வேறு அமைப்புகள் இப்படிதான் உலகத்தில் பெரிய பெருமைக்கு என்ன காரணம் சொன்னா இத அடிப்படையை தெரிஞ்சுக்கிற காரணத்தினால்தான். எனவே அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ தக்கரல்லாஹ கதீரா. அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு யாரு லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ தக்கரல்லாஹ கதீரா, யாரெல்லாம், இது முக்கிய அம்சம், ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டிய முக்கியமான அடையாளமா அல்லாஹ் சொல்றான். லிமன் கான யர்ஜுல்லாஹ, அல்லாஹ்வையும் வல் யௌமல் ஆகிர மறுமை யார் விரும்புகிறார்களோ, உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இல்ல, யாரெல்லாம் அருமையில மறுமையில அல்லாஹ்விடத்தில் நமக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்புகளை சொர்க்கம் போக வேண்டும் என்ற ஆவல் ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முன்மாறுகிறான். அப்ப ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர்ல அல்லாஹ் 23 ஆண்டு காலத்தில் வைத்த முன்மாதிரி தான் மார்க்கம், அதுதான் சரியான வழி. அந்த வழியை கடைபிடிப்பவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ முடியும். இந்த அடிப்படைக்கு மாற்றமாக வரக்கூடியதுதான் பல்வேறு. அப்படியானா மதுகபை சொன்னவங்கலாம் யாரு, இது ஒரு கேள்வி வருது. மதுகபை சொன்னவங்கலாம் தவறான நடத்தியவர்களா, அது மாதிரி மற்ற இயக்கங்கள் சமுதாயத்திற்கு நன்மைகளை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய நட்படி செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் தவறானவர்களா, இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அருமை சகோதரர்களை, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்னண்டா, எல்லா காலத்து மக்களும் நபிமார்கள் மார்க்கமாக வைத்த போதெல்லாம் கேட்ட கேள்வி என்னதான், அப்ப இதுவரைக்கும் எங்களுக்கு முன்னால் வழிகாட்டியவர்கள் அவர்கள்லாம் தவறான வழிகாட்டியவர்களா, இந்த கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்திற்கு வழிகாட்டியா சொல்லும் போது இதுதான் அல்லாஹ் காட்டின வழி என்று சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுற கேட்ட கேள்வி என்னது, அப்ப இதுவரைக்கும் நீங்க இப்ப சொல்லுவதுதான் சரியான வழி என்றால் எங்களுக்கு ஏற்கனவே மார்க்கத்தை காட்டியவர்கள் வழி நடத்தினார்களே அவர்கள்தான் தவறான இருக்கிறார்கள் என்று கேட்டாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்கும் போது அல்லாஹ் சொன்ன பதில் என்னது, அல்லாஹ் சொல்ல சொன்ன பதில் என்னது, தயக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலேயும் சில நேரங்கள் தயக்கம் ஏற்படுது. என்ன தயக்கம், அந்த மக்கள் கேள்வி கேட்கும் போது இப்படி கேள்விகள் சொல்லிட்டு கேட்கிறாங்க, அல்லது அவனை மடக்கணுங்கிற நோக்கத்துல நீ வந்து நீ சொல்ற கொள்கை தான் சரியான கொள்கை, மற்றெல்லாம் சரியா தவறான கொள்கைன்னு சொன்னா நீ சொல்ற கொள்கையை எங்களுக்கு சரியான விளக்கிறதுக்கு நாங்க சில ஐடியா சொல்றோம், சில யோசனை சொல்றாங்க, நீ செய்ய முடியுமா, என்ன செய்யணும், வானத்திலிருந்து ஒரு புஸ்தகம் அப்படி இறங்கணும், அதை நீங்கள் பார்த்து படிக்கணும், அல்லது உன் கூட ஒரு மலக்கு வரணும், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லணும், அல்லது திடீர் நினைச்சு மூத்தான பிழைக்கணும், ஏற்படையும் மூத்தானவன், அல்ல உனக்கு வந்து ஒன்னும் சொத்து சோங்கலாம் இல்ல, பெரிய தோட்டம், நல்ல தோட்டம் இருக்கணும், ரசூசல உள்ளத்திலே லேச ஒரு ஆசை வருது, இப்படி ஏதாவது செய்து காட்டினா என்ன செய்வாங்க, தந்துருவாங்களே நல்ல எண்ணம் வரதெல்லாம் செய்வாங்க, என்று இப்படி என்ன அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் இப்படி பிடிக்கலாம் பாருங்க, உன் வேலை என்ன தெரியுமில்ல, இப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க, தோட்டம் தரணும், தோட்டத்தில் தண்ணி திடீர்னு எடுத்து ஓடணும், ஒரு பெரிய மாளிகை வரணும், தங்க வரணும், அப்படிலாம் சொல்லுவாங்க மூத்தாள் பேர், அப்படிலாம் சொன்னா கூட ஒரு நாள் அவங்க நேரம் காட்ட முடியாது, அது ஏன் வேலை, அதனால உனக்கு அப்படிலாம் காட்டணுமே ரொம்ப கவலைப்பட்டு பெரிய சுரங்கத்தோடு உள்ள போ, அல்ல பெரிய ஏடி வச்சு வாழ்ந்து போய் பாரு, இப்படிலாம் அறியில்லாம ஆயிடாதுங்கிறாள் என்ன சொல்ல பாருங்க. அப்ப வழிகாட்டுறது நேர்வழி என்பது நீ ஓ வேலை குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, உன்னுடைய பணி என்னன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு எதை வழியாக காட்டினான் அதுதான் என்னுடைய வழி, இதை போய் நீ சொல்லுண்டா, அப்ப அதுதான் ரசூலுல்லா சொன்னாங்க. ஆனா இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி தொக்கி நிக்கின்னு சொன்னா, நாம யாரெல்லாம் இமாம்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக பெரியவர்களாக மதிக்கிறோமோ அவங்களாம் தவறாச்சுதான் நிச்சயமா இல்லை. ஏண்டா நாம் பாக்குறோம், அறிவு என்பது எல்லா காலத்திலும் ஒரே போல இருந்ததில்லை, எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருந்ததில்லை. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வகையான ஞானம் அறிவு. இன்னைக்கு பாக்குறோம், எந்த காலத்தில் இருக்கிறோம்லாம், எந்த காலத்தில் இருக்கிறோம், இன்டர்நெட்ல இருக்கிறோம். நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் நடத்துறோம், இங்க இங்க கூட நிறைய பேர் தெரியாது, வெள்ளிக்கிழமை கிளாஸ் நடத்துறோம், வந்தவங்களே கொஞ்சம் பேரை காணோம். ஏன்னா அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு போன் வருது எனக்கு, ஒரு பெண் ஒரு சகோதரி போன் பண்ணி, இந்த மாதிரி உங்க பாடத்தை நான் இதுல பார்த்தேன் நெட்ல, அந்த பாடம் நாங்களும் படிக்கணும், பாருங்க இங்க வாங்குவாங்க கூப்பிட்டா நிறைய பேர் வந்தவங்களே ஆளை காணோம். ஒரு பெண்ணு போன் பண்ணி இருக்காங்க, நான் படிக்கணும். நான் சொன்ன நெட்ல பாக்குறீங்கல்ல, நீங்க அப்படி படிச்சிருங்களா, உங்க சந்தேகம் இல்ல இல்ல, இந்த பாடம் நேரில் படிச்சாதான் விளங்கும். அதுங்க சுபாரம்லாம் அதனால படிச்சு பாக்குறாங்க, குரான் இப்ப அடுத்து விளங்குது, அவங்களுக்கு புரியுது, புரிஞ்சு கேட்கறாங்க. அவ இப்ப இந்த இவ்வளவு நவீன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்படி எல்லாம் சகாபா கிடைச்சிச்சா இல்ல? ஒரு அரிசி படிக்கிறது அவங்க பட்ட பாடுகள் கஷ்டங்கள் ரொம்ப சிரமம். அந்த காலத்து விஷயம் தேடி போறாங்க, இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த காலம் எப்படி இருந்து இப்ப பாக்குறமா இல்லையா? ரியாதுல இருந்து தம்மா வர்ற வரையும் பாருங்க, ரோடு எப்படி கிடக்குது, ஊரே இல்ல, 450 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி வழி போட்டு வச்சுக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட பாலை வந்து அன்னைக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க, 1000 வருஷம் எப்படி இருந்திருக்கும். அப்ப அந்த காலத்துல எதுல போனாங்க, கழுதுல போனாங்க, கொஞ்சம் வசதியான ஒட்டகத்துல போறாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகம் வேகமான குதிரையில போறாங்க, அதிக மக்கள் நடந்தே போறாங்க. அப்ப அப்படிப்பட்ட காலம் அந்த காலம். அந்த காலத்துல இந்த கல்வியை தேடி போவதற்காக எவ்வளவு சிரமம் எடுத்துக்கான பல வரலாறு படிச்சு பார்க்கிறோம். அப்ப முதல் நூற்றாண்டுல, அதாவது இப்ப மதுகபுகள் சொல்லக்கூடிய பிரபல்யமாக இருக்கக்கூடிய முதல் மதுகப் எது, ஹனஃபி. ஹனஃபி மதுகபினுடைய, நான் பரவ சொல்றேன் திரும்பி ஞாபகம், திரும்ப சொல்லாம நீங்க கேட்கறவங்க ஞாபகம் தெரியாம சொல்லுங்க, ஹனஃபி மதுகபுடைய இமாம் பேர் என்னது? இல்ல, நிறைய பேருக்கு தெரியாது, ஆலிம்களே நேம் தெரியாது. அவர் பேர் நுஹ்மான், நுஹ்மான் இப்னு சாபித். இந்த அபு அபுன்னு வந்த பட்ட பேர், அபு வந்து தஹபான பேர் சொல்லி நம்ம ஒரு ஆளுமா, எனக்கு ஒரு குழந்தை கமால் இருக்கான்னு அபு கமால், கமால் பாப்பான இருந்தது அப்படி சொல்றது. அதான் அவரு அரை நாட்டில் நம்ம பழக்கம், உம்ம பேரு ஆறு அபு போட்டு சொல்லுவாங்க, அபு உரையில அபு அவங்க பேர் அல்ல, அபு பக்கர் அவங்க பேர் அல்ல, இப்படி பட்ட பேரை சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பேர் அபு இவங்க பட்ட பேர், அவங்க இயல் பேர் என்னது, நுஹ்மான் இப்னு சாபித். இவங்க ஹிஜ்ரி 80ல தான் பிறக்கறாங்க, இதுல ஹிஜ்ரி 80ல பிறக்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் ஹிஜ்ரி எத்தனை மௌத்தாறாங்க, 10ல, அப்படிதானே? அப்ப 10ல மௌத்தானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா எவ்வளவு காலத்துக்கு பிறக்கறாங்க, 70 வருஷம் பிறக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஒரு சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஒரு நூற்றாண்டு செய்யல முடியல. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வாழ்நாளில் பொருளாதாரத்தையும் புள்ளைச்சலத்தை அதிகப்படுத்துவான்னு கேட்ட துவா சஹாபாக்கள் அரசியல் ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்கள மாதிரியான ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் சில பேர் யார் சந்திக்கிறா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சந்திக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பெரிய பட்டு வியாபாரி, எந்த அளவுக்கு தெரியுமா, அவங்க இந்த மார்க்கத்தை படித்து விட்டு தன்னிடத்தில் படிக்க யாராவது வர்றாங்க, வசதியில் அவங்க காசு கொடுத்து படிக்க சொல்லுவாங்களாம், அந்த அளவுக்கு என்ன இருக்கு அவங்கள்ட்ட வசதி இருந்துச்சு. அவங்களுடைய வரலாறு பாருங்க, இமாமங்களை பத்தி படிக்கும், இமாமத்தை நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, அவங்கள இமாமிச்சிருக்காங்க, நம்ம ஒரு துரோகிக்கிறாங்களா இல்லையா, அவங்கள மாதிரி தான் யார் இருந்திருப்பா, வெறும் தொழுகை வச்சுட்டு ஏன்னா அஞ்சு நாள் தோச்சு பேருப்பாங்க நினைச்சிருக்காங்க, அதெல்லாம் இல்ல. அந்த இமாம் இமாம அந்த அர்த்தமும் இல்ல, அந்த அதுவும் ஒரு அர்த்தம். இமாமுக்கு என்ன அர்த்தம், இமாமனா தலைவர், இமாம் என்னது தலைவர், முன்னாள் மக்கள் வழி இருந்தாலும் அந்த தலைவருடைய ஒரு அங்கம் என்னது, தொழு வைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க, தொழுகை கடமையான முதல்ல தொழுது வச்சது யாரு தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் காலத்திலேயே ஒரு ஆள் தொழுகை வைக்கிறதுக்கு ஏற்பாடு மக்களாக தேர்வு செய்தால் யாரு? அவ்வப்புகர் தான். அதை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. அத காலம் காட்டித்தான் நமக்கு யாரு தலைவராக வருவது. சல்லல்லாஹு மூத்தான உடனே பிரச்சனை ஆயிடுச்சு. சல்லல்லாஹு மூத்தான உடனேயே பிரச்சனை, யார் தலைவராக கொண்டு வர்றது? தலைமைத்துவம் இருக்கிற சுபஹானல்லாஹ், எல்லா காலத்தையும் இது ஒரு பெரிய பிரச்சனை. தலைவர்களால் வர்ற கேடுகள் தான் சமுதாயத்தில் ஓவராம இருக்கும். நல்லவங்க இருப்பாங்க, அதிகமா தலைவர்கள் கேடானவங்க இருப்பாங்க. அப்ப தலைமைத்துவத்துக்கான போட்டி ரசூல் அடக்கல. ஹயா மூத்தா இருக்கிறாங்க, அதுக்குள்ள போட்டி வந்துருச்சு. முஹாஜிர் சொல்றாங்க எங்களுக்கு முஹாஜிரோட தலைவராக்குறாரு, அன்சார் சொல்ல அன்சாரோட தலைவராக்கிருக்கோம்னு, இன்னும் சில ரசூலோட குடும்பத்திலோட தலைவராக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப உமர் இல்லாத தீர்வு என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டிய வழிகாட்டியல ஒண்ணு என்னதுன்னா தொழுகு நடத்தினது. அவங்க ஹயாத்தோட இருக்கும் போதே துணிக்காக நினைச்சிருந்தாலும் யார் மட்டும்தான்? அவ்வப்புகர் தான். அப்ப இது ஒரு நமக்கு என்ன எதை சாடையா காட்டுதுன்னா, எனக்கு பிறகு யார் தான் பொறுப்பாகணும்? அவ்வப்புகர் அந்த காட்டுது. ஆகவே துணி நடத்துற பொறுப்பு அவள் இருந்ததுனால தீனுக்காக அவளை தலைவராக்கி அவர்களையே நாம் இந்த உலகத்திற்காகவும் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் முதல்ல செய்தாங்க, உடன்படிக்கை செய்தாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம்? துணி வைக்கிற இப்ப மசாக்களை ஓதும் போதே பாத்தீங்கன்னா, யார் நல்ல கிராத்துவான அவன் என்ன செய்வாங்க? ஏ நீ இம்மா வந்துக்கு போ, அவன் ஒன்னும் புரியாட்டாலும் பரவாயில்ல, நல்ல என்ன ஓறான், அழகா ஓறான், கேட்கற இனிமையா இருக்கு. கெட்டிக்காரன படிச்சுட்டா உஸ்தா உஸ்தாத் மாதிரி தேர்வு செய்வாங்க. எங்க போண்டு உஸ்தாத போ, அரபு கல்லூரிக்கு போ. திறமை இல்லாம படிக்கிறானா அவன் எங்க தள்ளுறது? இம்மா வந்துக்கு போ. அவன் கூட அப்படி கூட வருவாங்க. அதிர்ந்து சம்பளத்தை பத்தி கவலைப்படாதீங்க. 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா கவலைப்படும். அந்த காலத்துல 200 ரூபான்னு கவலைப்படாங்க. எங்க ஊர்ல டெய்லி ஒரு ஹயாத்திற்கு ஒரு முகத்து இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. சீரிய ஜமா சொல்லல, சீரிய சொல்லுவாங்க. அப்ப யாராவது சாவணும் துவா கேளுங்க, யாராவது பிறக்கணும் துவா கேளுங்க, ரெண்டு இடத்துல குழந்தை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், காசும் கிடைக்கும். இப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப அப்படித்தான் விளங்கி வச்சுக்கிறாங்க. இவங்களும் பாவம். நான் அந்த விருதுநகருக்கு போயிருந்தேன், ஒரு தடவை ஓடிட்டு இருக்க காலத்துல எனக்கு நான் விஷயம் இப்ப யாவது வருது. அதாவது பதர் சஹாபாக்களுடைய தினமா எப்ப எத்தனாவது? அது 17. அன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு ஆஜியா இருக்கிறார். ஊர் ஊரா எல்லாத்துக்கும் சகர சாப்பாடு, பதர் சஹாபாக்களும் ஊருது. அன்னைக்கு நான் பார்த்து அங்க போயிட்டேன். அப்போ எனக்கு தௌஹீத் அவ்வளவு கிடையாது. நான் அந்த காலத்திலேயே என்னப்பா கண்டளவுக்குலாம் பார்த்தே வரீங்க, இப்படி எங்க மசால படித்தலேன்னு சொல்ற பழக்கம். எல்லாம் பேசி முடிச்ச உடனே அந்த இமாம் எங்க இருக்காரு, அவர் என்ன செய்யறாரு? அந்த தலைவர்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்தும் போது, எங்க இருக்காருங்க இவர், இந்த வருஷம் ஓய்வு பிடிக்க போறாரு, நீங்க இமாம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவர்கிட்ட. நான் அவர் சொல்லவும் இல்லை, அவரா கேட்கிறாரு, இவர் நம்ம ஊருக்கு லாயக்கு இல்லைங்கிறாரு தலைவர். சொல்லி சொன்னாரு, இவர் பேசும்போது கண்டுபிடிச்சுக்கிட்டேன், இளவுக்குலாம் என்ன இளவு பாத்தியாங்கிறாரு, நம்ம ஊர்ல சொல்றதெல்லாம் பாத்தியா வரும், அப்படி அர்த்தம் தேவை. சீரியஸ் தமாசை இல்ல, சீரியஸ் அவர் சொல்றாரு, நம்ம சொல்றதுலாம் பாத்தியா வரும், அப்படி அர்த்தம் நமக்கு தேவை, இவர் தான் இளவு பாத்தியான்னு சொல்லிட்டாரு, அதே நமக்கு பெரிய கஷ்டமில்லன்றாரு. அவ்வாறு எப்படி விளங்கி வச்சுக்காங்க? அப்ப ஹயாத் ஆவாங்க மோத்தாங்க வந்து அப்படிப்பட்ட இமாம் நினைச்சுட்டாங்க. சுபஹானல்லாஹ், இமாம் அபூஹனிபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஆளு ஒரு சட்டம் கேட்கிறார். இமாம் அவர்கள் ஒரு சட்டத்தை கேட்கும் போது கேட்கிற ஆள் எப்படி கேட்கிறாங்க, கேட்கிற ஆளுக்கு இருக்காங்க சுபஹானல்லாஹ் கேள்வி பாத்தீங்கன்னா அழகான கேள்வி தான் கேட்பான். நம்மளால கேள்வி வச்சுக்கோங்க, மழுப்பாமல் பதில் சொல்ல மாட்டேன். குராஸ் அடிப்படி மழுப்பாமல் பதில் சொல்ல வேண்டும். சமாசல் அப்படி எழுதி தந்தாங்க, ஊர்ல கேட்டு பாருங்களேன், ஊருக்கு போங்க 2 மாசம் கேள்வி மூச்சு விட மாட்டாங்க. எதுக்கு பிரச்சனை? வம்பாயிர போது ஏதோ தோட்டு போயிட்டே இருப்பாரு, பல வீட்டு பள்ளிப்பட்டு வீட்டுல தோட்டு போவோம், இப்படி நினைப்பாங்க. இங்க கேள்வி எப்படி மழுப்பாமல் குரான் செயல் சொல்லி தரணுமா? சுமாரங்களுக்கு ஆச்சரியமா இருந்த மக்கள் நினைக்கும் போது அந்த காதை அவர் கேட்கிறாரு, இமாம் அவர்களே அல்லாவை பயந்து நீங்கள் கேட்டுகளை பதில் சொல்ல வேண்டும். உடனே அழுதுட்டாங்களா சுமாரங்களா? இமாமங்கள் எவ்வளவு வாழ்ந்துட்டாங்க பாருங்க, அழுகிறாங்க. அழுது சொல்றாங்களா, நான் உனக்கு சொல்வதற்காக படிக்கவில்லை, நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரியவன் படிச்சேன், அந்த படிச்ச அல்லாஹ்வுடைய வேதத்தில் வசனம் இருக்கிறது, யார் சத்தியத்தை தெரிந்து கொண்டு மறைக்கிறார்களோ அவளுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், மலக்குடைய சாபம் உண்டாகும், நல்லோடைய சாபம் உண்டாகும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நான் வந்து உனக்கு சொல்லுங்கிறான் படிக்கல. சுபஹானல்லாஹ், இமாமல் பாருங்க, இப்படிப்பட்டவங்க இமாம்கள் அப்படி சொல்லிட்டு சட்டத்தை சொல்றாங்களா? அந்த இமாம் அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் வியாபாரி, அவர் வியாபாரம் செய்த அவர்களுக்கு இந்த மார்க்க கல்வியை சென்று பலகாலம் கொடுத்து உட்கார்ந்து படிக்கக்கூடிய நேரம் இல்லை. அதனால என்ன செய்தாங்கன்னா, இவங்களை தேடி சில சகாபாக்கள் வந்த போது அவங்கள படிச்சுட்டாங்க. இவங்க படிச்ச சகாபாக்களுடைய பேர்லாம் கொஞ்சம் வரலாறு படிச்சு பாக்கிறோம். அனஸ் பின் மாலிக், அனஸ் மாலிக் படிச்சுக்கிறாங்க, அப்துல்லா பின் அவ்ஃப் இருக்கிறாங்க, வாஜிலத் பின் அஸ்கர், இப்படி குறிப்பிட்ட ஒரு 5-6 சகாபிகளை தான் சந்தி படிச்சாங்க. அது மாதிரி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர்களும் சிலபஸ் அறிஞ்சு படிச்சுக்கிறான். அப்ப படித்த விஷயங்களை வைத்துக் கொண்டு சொன்னாங்க, நான் சொல்லாத ஒரு செய்தியை என் மீது யாராவது தெரிந்து கொண்டே பொய்யாக சொன்னால் அவள் உலகத்திலே முடிசெடி எப்படி நரகத்திற்குரியவன். மண் கதிபாரிய முதாம்பிதன்னார். என் மீது யாரேனும் ஒரு பொய்ய ஒரு சொல்லிவிட்டால் அவர் இந்த உலகத்திலேயே தனக்கு இருப்பிடம் எங்க இருக்குது, நரகத்திலிருந்து முடிவு செய்து கொள்ளட்டும் ஹதீஸ் இருக்கு. அதனால பாருங்க சுமானது, அவனுடைய உயர்ந்த சிந்தனை பாருங்க, அவன் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, நாம இந்த விஷயத்தை சில சகாபாக்களை கேட்டிருக்கிறோம், இவர்கள் அல்லாத பல சகாபாக்கள் நினைச்சிருக்காங்க, பல பகுதி இருக்கிறாங்க, அவர்கிட்ட படித்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே நான் தெரிந்த இந்த செய்தியை விட சரியான வேறு செய்தி ஆட்டி இருக்க கூடும் சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுட்டு நான் எப்படி சொன்ன, எங்கிருந்து ஆதாரமாக சொன்ன தெரியாம நீ பின்பற்றினா அது உங்களுக்கு ஹராம் தான். அவ என்ன அர்த்தம், இம்மா அபோரிமா சொல்லிட்டாங்க சொல்லி மட்டும் நீ செய்து வச்சுக்க, நாளைக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறான். என்ன சொல்லிட்டாங்க எப்படின்ட்டு, ஹராம் தான். அப்ப நான் எங்க இருந்து சொல்லி எங்க சொல்லிப்பாங்க, குர்ஆன் ஹதீஸ். அப்ப குர்ஆன் ஹதீஸ் கிடைக்காத போது அந்த காலம் எல்லா விஷயத்தையும் இப்போ இவ்வளவு நவீன காலத்துல கம்ப்யூட்டர் உட்காந்து அடிச்சு எடுத்தா எவ்வளவு ஹதீஸ் படிச்சிடலாம், நீங்க திடீர் கேட்டு எனக்கு தெரிய மாட்டாங்க சில விஷயங்கள். அப்ப எனக்கு முந்தி உள்ள எழுதிருப்பாங்க, அதுக்கு முந்தி எழுதிருப்பாங்க, அப்ப நிறைய செய்தி தெரியல. எந்த அளவுக்கு நம்ம தௌஹீத் வந்த பிறகு ஒரு சில செய்தியை சொல்லியிருப்போம், ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் போகும், ரெண்டு வருஷம் போகும், இது ஹதீஸ் லைஃப். உன்ன மக்கள்லாம் கேள்வி, என்னையா இவ்வளவு நாள் சகி நினைவு லைவுங்கிற, அவ எப்ப சொல்ல முடியும். அப்ப அழகா சொன்னாங்க, நான் சொன்ன செய்திகளை நீங்க நான் எங்க சொல்லுங்கன்னு யோசனை பண்ணி செய்யுங்க. சரி, அடுத்து இம அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூத்தானது எப்ப, ஹிஜ்ரி 150ல் பிறந்தது, எப்போ 80ல் அவங்க மூத்தானது, 150ல் இவங்க எப்ப மூத்தானங்களோ அந்த வசதி யார் பிறகா, ஷாபிமா பிறகுறாங்க. ரெண்டு ஒரே காலத்து இருந்தவங்க இல்ல, ஆனா ஷாபி மாமுக்கு முந்தி இருந்தது யாரு, இமாம் மாலிக். இமாம் மாலிக் இமாம் முந்தி இருந்தா. சரி, இப்ப ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கடா, நீ உலகத்துல பாருங்க, இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு ஊர்ல சின்ன கிராமம் இருந்தாலும் சரி பெரிய பட்டணமா இருந்தாலும் சரிதான், வியாபாரிகள் எவ்வளவு பெரிய நிறைய வியாபாரிகள் இருந்தாலும் எல்லா வியாபாரி பேர் வருமா, வராது. ஒரு சில வியாபாரி பேர்கள் வரும். சரி, வரக்கூடிய வியாபாரிகள் எல்லாரும் பெரிய பெரிய கோடி சொன்னா அவன் பேர்லாம் வராது, அதை விட குறைஞ்ச பேர் வரும். என்ன காரணம், என்ன காரணம், அந்த வியாபாரிகள்ல அவன் வியாபாரி மட்டும் இல்லாம சமுதாய சிந்தனையோடு வாழ்ந்திருப்பான், அந்த வியாபாரத்தை ஒழுக்கமா நடத்திருப்பான். எல்லா துறையில எடுத்து பாருங்க, நடிகர்கள் கேவலப்பிக்கவன் கேவலமானவன் தான், அவன் 1000 பேர் இருந்தாலும் எல்லாரும் பேருமே வருது, 6-4 பேர் இருப்பான். அதே மாதிரி எல்லா காலங்களிலையும் எல்லா துறையிலையும் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்ய பிரபலி மாறுது இல்ல. இமாம்கள் சொல்லப்படக்கூடிய காலத்தில் வாழ்ந்தவங்க பெரிய பெரிய ஆட்களா இருந்திருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் பேர் வரல. அப்ப ஏன்னா அந்த காலத்திலையும் சிறந்தவர்களாக மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படித்தவர்கள் ஒரு சில பேர், அதுல முக்கியமா 4 பேர் பேர் வருது, இமாம் தாங்க. இவங்க 4 பேரும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தோம், எதுக்காக வேண்டி, குராசி மக்களுக்கு வர்றதுக்காக வேண்டி. அப்ப இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க அவங்க பேர் வருது, அவங்க பேர் வருது முகம்மது, அவங்க முகம்மது இப்னு இத்ரீஸ், முகம்மது இப்னு இத்ரீஸ். அவங்க மாலிக்கி மாவட்டத்தை முதல்ல படிக்கிறாங்க. நான் இதே ஏன் சொல்லல, கவனம் வச்சுக்கோங்க, ஏன் நான் சொல்றேன்னு எல்லாம் அடிக்கடி கேள்வி கேட்க அளவு நீங்களே மக்கள் சொல்லணும். மாலிக்கி மாவட்டம் படிக்கிறாங்க, மாலிக்கி மாவட்டம் இங்க இருக்கிறாங்க மதீனாவில். இவன் மாலிக்கி மாவட்டம் ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்க, சரதாசுடைய கபரை காட்டுவாங்களாம், கபர் இந்த கபர்ல விழுந்து வாழ்ந்தவர் சொன்னார். அது யாரு, அவங்க சொல்லிட்டு என்ன செய்வாங்களா பாருங்க, இமாம்கள் இமாம்கள் சொல்றாங்க, இமாம்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன், மாலிக் மாம் சொல்லுவாங்களாம், இந்த கபர்ல இருக்கிறாரே இவரை தவிர வேறு எல்லோரும் தவறும் செய்யக்கூடியவர்கள், சரியாகவும் சொல்லியிருப்பார்கள். எனவே சரியாக சொல்லியிருந்தால் மட்டும் நீ என்ன செய்யுங்க, செயல் எடுத்துக்கிடுங்க. அப்ப என்ன அர்த்தம், அவங்களுக்கும் தெரிய தெரியாம பேசுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு சொன்னா, அந்த காலத்துல இருந்த அந்த அந்த நாட்டுடைய பொறுப்பாளர் தலைவர் என்ன செய்யறாரு, அமீர் என்ன செய்யறாரு, மாலிக்கி மாவட்டம் சொல்றாரு, இமாம் அவர்களே உங்களுடைய பாடம், நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை தான் எல்லாரும் படிக்க சட்டம் கொண்டு வர போறேன். நான் அது செய்யறாதீங்க, ஏன்னா என்னை விட இன்னும் எத்தனையோ சகாபாக்கள் போய் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க விஷயங்கள் எல்லாம் என்னுடைய விஷயத்தோட சரியானதா இருக்கும் அப்படி கொண்டுட்டு அவங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொல்ல தப்பு ஆயிடும் அதை சொல்லாதீங்கதான். இப்படித்தான் பயந்தாங்க. ஷாபிமாவுடைய வாழ்க்கை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இது வந்து நிறைய சொல்லல, இமாமுடைய வாழ்க்கை சொல்லல, நம்ம செய்ய அப்படி பறவைகளை சொல்ல வர. ஷாபிமாம் என்ற படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சொல்ல சொல்ல எழுதிட்டே இருக்கிறார். இப்ப மாச மாணவர்கள் பாத்தீங்கன்னா புக்கில் பூரா எழுதி வச்சிருப்பாங்க எக்கச்சக்கமா. விளங்குதல் விளங்கல் என்ன செய்யறது, சொல்ல 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 எழுதிடுறது. அந்த காலத்திலேயே ஷாபிமாம் மாணவர்ல ஒரு ஆள் எழுதுறதே இல்லையா. இத பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஷாபிமாவோட உஸ்தாட்ட போய் சொல்றாரு, நீங்க சொல்ற விஷயங்களை இந்த ஆள் எழுதவே மாட்டாரு. அப்ப உடனே ஷாபிமா செய்யறாங்க, கூப்பிடுற அவரை, என்னப்பா நீங்க சொல்ற விஷயம் எழுதவே இல்லையாம, அவன் எழுதுறான் என்ன காரணம், நீங்க நேற்று சொல்றீங்க நாளைக்கு நீங்க சொல்ற விஷயத்த அதுக்கு மாத்தமா இருக்குது. அவர் ரெண்டும் எழுதி வச்சிருந்தா உங்க பேர எழுத எழுதுக்குது, ரெண்டே எழுதி சுமாரெல்லாம் மசாவில் மஹல்லி ஒரு கிதாப் இருக்கு, படிச்ச பைத்தியம் முடிச்சிடும். அதெல்லாம் படிச்சுட்டு வர்றான், விளங்காம விளங்கி படிக்கிறான். எப்படி தெரியுங்களா, அதுல அது கவுல் அசஹன்னு சொல் இருக்கும், மிகச்சரியான சொல் ஒண்ணு. அடு சஹி சரியான சொல், அலுகர் மிக தெளிவான சொல், லாஹிர் தெளிவானது, அக்வால் பல பேர் சொல்லு, கடைசியில் நான் சொல்றேன் அல்லாஹ் ஆலம் இவ்வளவு இருக்கும். நான் அதில் கேட்டேன் இவ்வளவு சொல்றது, இதே இதில் எதை எடுத்து அமல் செய்யறதே, மக்கள் சொல்லும் ஒன்றே உடனே சொல்லு, மற்ற நீ எதை வேணும் செய்துக்கோ. அவனுக்கு சென்று சொல்ல தெரியல. அப்ப என்னண்டா அந்த கேட்டதில் தான் எழுதிச்சுக்கிறாங்க. ஆனா இமாமுடைய பண்ணித்து பாருங்க, கேட்ட சொல்றாங்க என்னடா நீ எழுதல அப்படின்னா கேட்கல, எழுதானும் அப்படின்னு சொல்லல. சுபஹானல்லாஹ், எவ்வளவு தன்மை, எவ்வளவு அடக்கம், எவ்வளவு பணிவு. அவங்க சொன்னாங்க, நான் எப்படி இந்த கிளாஸ் உங்களுக்கு விளக்க சொல்லிட்டு சொன்னா, உதாரணத்தோடு சொல்றாங்க, அடுப்பிலே நெருப்பு இருந்தால் சட்டின செய்து இருக்கும், சுட்டுக்கொண்டே இருக்கும், நெருப்பில்னா சுடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அர்த்தம், நான் படிக்க 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 எனக்கு சில விஷயங்கள் தெரிய வருது, தெரிய வரும்போது சொல்றேன், அதனால நீங்க சொல்லலாம்னு சொல்லக்கூடாது, நான் சொல்றேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. உலக மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லி இருந்தால் நீங்கள் உலக மக்களுடைய சொல்லையெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல எடுத்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், இப்படி இமாமுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா எல்லாரும் எதுக்கு தப்பி கொள்வாங்க ஹதீஸ். அப்ப என்னன்னு சொன்னா, அவங்க இமாம் ஷாஃபி மட்டும்தான் முதல்ல ரெண்டு விதமான பாடத்தை படிக்கிறான். ஷாஃபி இமாம் மாலிக் இமாமிட்ட படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஹிஜாஸுக்கு போறாங்க. ஹிஜாஸ்ல அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள் ஒரு பிரபல்யமான மாணவர் முஹம்மது இருந்தார், அவங்ககிட்ட படிக்கிறாங்க. இதுக்கடையில ஏழு வயசுல ஆரம்பிச்சுட்டாங்க யாரு, ஷாஃபி இமாம் படிக்கிறதுக்குள்ளே தேடி போன ஆட்கள்ல முக்கியமான யாரு, ஷாஃபி. சில பிள்ளையே போயிட்டாங்க படிக்கிறதுக்கு. அப்ப இப்படி போகும்போது மாலிக் இமாமிட்ட படிச்ச செய்திக்கும் அந்த முகமை மாவட்ட படிச்ச செய்திக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் வருது. இவங்களோட ஆறு நாங்களா நாலு நாங்க ரெண்டு ஏன்னு கேட்கறது இல்லை, வித்தியாசம் எங்க கொஞ்சம் யோசிங்க. இது ரெண்டு சரியா இருக்குமாங்க, ஒரு மணி பேர்ல ஆறு, ஒரு பேர்ல நாலு, ரெண்டு சரியா இருக்குமா, ரெண்டு சரிங்கிறாங்க. அப்ப என்ன காரணம், என்ன காரணம், அறியாமையா ஆய்வு செய்யக்கூடாங்க, ஆய்வு செய்யாத சொல்ல கேட்டு போயிட்டே இருக்கு. இஸ்லாம் அப்படி இல்லை. சுபஹானம் தான் அல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லி காட்டுறான், வைதா திக்ருபி ஆயாதி ரப்பிஹிம் லம் யஹ்ரு அலைஹா சும்மம் உரம்யானங்கிறான். அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் படித்து காட்டப்படுமானால் கூடர்களைப் போல சிவர்களைப் போல அதை என்ன செய்வாங்க, விடமாட்டார்கள். அவர் ஆயத்தை படிச்சுடன் செய்வாங்களாம் கவனமாக, அது என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் கேட்கிற ஞானம் யாற்றிருந்து சஹாபாக்கள் எழுத்தறிதல் இல்லையே தவிர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற விஷயங்களை சிந்திச்சு குர்ஆன் அதை சிந்திக்க எந்த படி எந்த அளவுக்கு சொன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு முறை சொன்னது மாத்தமா தெரிஞ்ச என்ன செய்வாங்க, என்ன அண்ணன் அப்படி சொல்லி அப்படி சொல்லி கேட்பாங்க, அதை மாத்தி செய்தாலும் கேட்பாங்க. விஷயங்களை தெளிவுபடுத்துவதில் ஆய்வு செய்வதில் சஹாபாக்கள் முன்னில் இருந்துக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆய்வு செய்யறது என்ன செய்யணும், படிக்கணும், ஆய்வே செய்யறது இல்ல. சரி, இது ஏன் ஏற்பட்டது சில காரணங்கள் இருக்கு, இன்ஷால்லாஹ் நம்ம அடுத்த வாரம் சந்தர்ப்பம் சொல்றேன். ஒரு உதாரணம் மட்டும் சிறுக்க சொல்றேன் பாருங்க. இமாம்கள் என்ன செய்தாங்கடா அந்த நேரத்தில், அவர்கள் எதை படிச்சாங்க? எதை படிச்சாங்க? குர்ஆனை படிச்சாங்க. அடுத்து அவங்களுக்கு இன்னும் ஈஸி. இன்றைக்கு நம்ம எங்க எந்த காலத்தை வாழ்ந்துருக்கோம்? 1000 வருஷம் பின்னால் வாழ்ந்துருக்கோம். ஆனா அவங்க எந்த காலத்தை வாழ்ந்தாங்க? சஹாபாக்களுக்கு அடுத்த காலம். அப்ப அவங்கள விஷயம் மாலிக் இமாம் ஹனீஃபாமுக்கு அபு யாரை விட ரொம்ப சிறப்பு? சாமி மாமி விட. என் டக்குனு போய் தெரிஞ்சுக்கலாம் யார் சொன்னா என்ன. ஆனா போறது கஷ்டம். இருந்தாலும் என்ன செய்யலாம்? விஷயங்களை சேகரிக்கிறது முடியும். ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் செஞ்சா போதும். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த விஷயங்களை அவங்க படிச்சு இந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுல என்ன ஏற்பட்டுன்னு சொன்னா இவங்களுக்கு சந்தை ஏற்படுது. ரெண்டு பேரும் சொன்னாங்களே சாமி மாமா யோசிக்கிறாங்க. அவ ரெண்டு பேரும் சொன்னது ஏதாவது நினைக்கணும், தப்பா இருக்கணும். அப்படித்தானே எல்லாரும் அப்படித்தானங்க? ஒரு ஆள் எட்டுங்கிறாரு, இல்ல இல்ல ஏழை காலம்ங்கிறாரு. அப்ப ரெண்டும் சரிமா? ஏன் ஏழை காலம் சொன்னாரு, அவர் பெரிய அறிவாளிப்பான். ஏன் எட்டு காலம் சொன்னாலும் அறிவாளிதான் அப்படி சொல்ல முடியுமாங்க? அப்போ ஒரு ஆச்சரியம் ஓடாம இருக்கும், செல்லு தீர்ந்திருக்கும், ஓடாம நின்றுக்குங்க அப்படி பாருங்க. அப்படிதான் சொல்ல முடியும். இல்ல இல்ல அவர் அறிஞர், அவர் ஏழையாளர் சொல்லியிருந்தா தப்பா இருக்கு. எப்படி சொல்ல முடியுமா? இது உலக விஷயம் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து கல்யாண மஜ்லிஸ்ல பாத்தீங்கடா, கல்யாண மஜ்லிஸ் எல்லாம் நடத்திருப்பீங்க, நீங்க நடத்திருப்பீங்க. ஊர் ஊரா நிக்காக பத்திரிக்கை வச்சு போட்டுப்பாரு. யாரு? பொண்ணுக்கு வாப்பா, பாப்பா இல்லாட்ட பொறுப்பாளர். ஊரு பூரம் கூட்டுவார். அப்படித்தானே? எப்படி சொல்லி கூடுவாரு? பெரிய வேடிக்கை கேட்டீங்கன்னா பத்திரிகை எல்லா இடம் எழுதிருக்கும். அது கூட கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு எப்ப கல்யாணம், எங்க கல்யாணம், எத்தனை மணிகள் எல்லாம் கேட்டுருப்பான். அவ்வளவு சொல்லிடுவாங்க சபையில உட்கார்ந்துக்கிட்டு. சுமகான யோசிச்சு பாருங்க. நீங்க சிரிக்கணும் நின்றாங்கன்னா சிரிங்க, ஏன்னா சிந்திங்க. சபையில உட்கார்ந்துக்கிட்டு மாப்பிள்ள கையை பிடிப்பாரு யாரு? ஆரிம்சா. உண்மை நினைக்கிறேன் இந்த ஆரிம்சாக்கு வஞ்சம் இருந்து நினைக்கிறேன். நிறைய இடங்களை புறக்கணிச்சுட்டு எனக்கு சரியா முக்கியத்துவம் இல்லையா, அங்க வச்சு நினைச்சுக்கலாம். தெரியுமா, உனக்கு உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணது தெரியாது, நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு. ஏன் பிள்ளைய யார் சொல்றா? ஆரிம்சா. முதல் ஏன் பிள்ளை சொல்றது யாரு? இவன் திரும்ப ஏன் பிள்ளையங்கிறான். இது சொல்ல தெரியாதா? என் பிள்ளை பாத்திமான்னு சொல்ல தெரியாதா? அது ஆள் சொல்லிவிடுமா, என் பிள்ளை பாத்திமாவை. அதுக்கு பிறகு என் பிள்ளை பாத்திமாவங்கிறான். 1000 ரூபாய் மகருக்கு, 1000 ரூபாய் ரெண்டு பேரும் இந்த சபையோர் சாட்சியா, சபையோர் சாட்சியாக நிக்காக தேர்ந்து ஒப்புக்கொண்டு அவங்க கை பிடிக்கிறது. யாரு கையா? மாப்பிள்ள கையை. சுபகானந்தான் மாப்பிள்ளை சபையில உட்கார்ந்துட்டு அவன் படுற பாடு, அது டைட் போட்டு பேண்ட் போட்டு வந்தாச்சுங்க, அவ்வளவுதான். அவனுக்கு என்ன செய்யறனே தெரியாது. இவர் சொல்றது அப்படியே சொல்லுவான். அவன் சொல்லுவான், உங்களுடைய மகளை யாரு? யாரு? ஆரிசா. இவன் திரும்ப உங்களுடைய மகளை, 1000 ரூபாய் மகருக்கு, 1000 ரூபாய் மகருக்கு, ரெண்டு சாட்சியா நான் ஒப்புக்கொண்டேன். முதல்ல சொல்றது யாரு? ஆரிசா தான். ஒருவேளை பிரச்சனை ஆகிட்டா நான் தான் ஒத்துக்கிட்டேன், பேச வந்துடும், நான் தான் முதல்ல சொன்னேன். அவர் இந்த அளவுக்கு கூட சமுதாயத்தை விழிப்புணர்வு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு கல்யாணம் முடிச்சுருக்கிறது ஒரு பெண்ணை, தான் பெண்ணை கல்யாணம் தெரியாதா? சரி ஆரிசா, நீ பொறுப்பாக்குறீங்களே, யாராவது ஒரு ஆளு, நான் ஒரு பெரிய கடை வச்சிருக்கேங்க, வியாபாரம் பண்ண போறேன், நீங்க வந்து எனக்கு கடை நடத்துங்க, பொறுப்பாக சொல்லுவாளா? என்ன காரணம் கேட்டீங்கடா? அவன் குர்ஆனை படிச்சாங்க, ஹதீஸ படிச்சாங்க. ஆனா எல்லா காலத்திலும் எல்லா வகையான விளக்குகள் மக்கள் இருந்த இல்லைன்னு சொல்ல வர்றேன். அப்ப என்ன படிச்சாங்கன்னா, குர்ஆனை நீ பாத்தீங்கடா, குர்ஆன்ல ரெண்டு இடத்துல உருவப்பத்தி வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா குந்தும் இல சலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால், ஃபஹ்ஸிலு வுஜூஹக்கும், முகங்களை கழுகுங்கள். எப்படி வருது? எப்படி வருது? முகங்களை கழுகுங்கள். என்ன வரல? வரல. முன்கையை கழுகுங்க, வாயை கூப்பிடுங்க, எடுத்து என்ன வருது? முகங்களை கழுகுங்கள். வாயிலியக்கும் மராபிக்கு, உங்களுடைய ரெண்டு கைகளையும் முழங்கை வரை கழுகுங்கள். வம்சகு பிரூசிக்கு, உங்களுடைய தலையை தழுவுங்கள். அருஜுலுக்கும் என்னுடைய கால்களை, கலங்க கணுக்கால் வரை கழுகுங்கள். எதுன்னு வந்திருக்குது? நாலு தான் வந்திருக்கு குர்ஆன்ல, நாலு தான் இருக்குது. ஆகவே அல்லாஹ் சொன்னதற்கு ரசூலுல்லாஹி சொல்ல விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிற்காலத்தில் யோசிக்கிறாங்க. இமாம் ஷாபி அப்படி சொல்லவும் இல்ல, அரபி சொல்லவும் இல்ல, பிற்காலத்தில் யோசிக்கிறாங்க. இப்படி இமாம்களை வந்து தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லி கூட்ட பின்னால வந்தாங்க. ஆனா யார் அப்படி சொல்லல? எந்த இமாமும் என்னை பின்பற்றுங்க சொன்ன வாழ்க்கை இமாமே கிடையாது. என்ன சொன்னாங்க? நல்லா ஞாபகம் போறாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொல்றாங்க, எல்லா இமாமும் நாலு இமாம்களும் ஏகமனதா சொன்ன செய்தி என்னது? அதான் ஒரு வார்த்தைங்க, சஹீஹான ஹதீஸ் எதுவோ அதுதான் மதுகம். இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி. என்னது? இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி. ஹதீஸ் சரியாக கிடைத்துட்டா அது என்ன மதுஹபி பண்ணா? அப்ப நான்கு இமாம்களும் சேர்ந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னதான்? சஹியான ஹதீஸ் தான் என்னது எங்களுடைய மதுஹப். அப்ப அதான் என்னது மார்க்கணும். அப்ப தனிப்பட்ட முறையில யாருமே என்ன செய்யல, நான் சொன்னதுதான் பின்பற்றுங்க, நான் சொன்னதா சரி யாருமே சொல்லல. அப்ப எல்லா இமாம்களும் இதுதான் சொன்னாங்க. ஏண்டா அவங்க சொல்லக்கூடிய சில தப்பா இருந்த அப்ப ஹனபி இமாம் ஷாபி காரங்க என்ன யோசித்தாங்க கேட்டீங்கன்னா, அவங்க யோசிக்கிறாங்க என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள்ல ஹதீஸ்களை தரப்பிரிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு சில ஹதீஸ்களை அஞ்சு பேரு பத்து பேரு நாலு பேர் சொல்லியிருப்பாங்க. இப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதிக பேர் இப்படி இப்படி நினைக்கிறது ரெண்டு ஒன்பது தானேங்க. இப்ப ரெண்டு பேர் சொல்றாங்க வச்சுக்கோங்க, நாலு ரெண்டு ஆறுங்கிறாங்க, ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து இல்ல நாலு ரெண்டு அஞ்சு எடுத்துக்கலாம் வச்சுவோம், அது அவங்களே நாலு ஆறு சொல்றாங்க, எது ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு சொல்லிடுவோம் அப்படித்தானே. ஆனா என்ன செய்வாங்கன்னு சொன்ன அந்த முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வரக்கூடிய எதுவும் குரானுக்கு அடுத்தபடியாக கொண்டு வந்துடணும், குரான் மாதிரி கொண்டு வந்துடணும். அப்ப ஒரு ஆறுண்டாங்க ஷாபிகார என்ன செய்ய, நீயத்து சேர்த்துட்டாங்க. என்னதான் நீயத்தும் ஒரு பரவு, குரான் சொன்ன மாதிரி செய்யறது ஒரு பரவு. முதல்ல எதை கழுகணும்? முகத்தை, ரெண்டாவது கைய, மூன்றாவது தலைய, நாலாவது காலை, இதுல எதையாவது முன்பின் செய்தா என்ன செய்ய உதவக்கூடாது இப்படி சொன்னாங்க. உதாரணத்தை சொன்ன இப்படி என்ன செய்தாங்க, இது வந்து அவங்க காலத்துக்கு சரின்னு சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம இப்ப உங்க சிந்திச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா உருக்கமா நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணாங்க. அவர் பிரசங்கம் பண்ண உடனே சாரியா என்று ஒரு சஹாபி எழுஞ்சுக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் நிகழ்த்திய இந்த உரையினால் எங்களுடைய உள்ளங்கள் அப்படி நடுங்கி போய்விட்டன, எங்களுடைய கண்களில் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது, ஆகவே உங்களுடைய இந்த உபதேசங்கள் எப்படி தெரியும் சொன்னா, கடைசி அவர் பயணி தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு போகும்போது சொல்வார், அதே போன்று கடைசி பயானாக விளைவரக்கூடிய பயானை போன்றிருக்கிறதே சொல்லி நீங்க இன்னும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்ப அவளே கேட்டுட்டே சொல்றாங்க, அப்ப ரசூல் சொன்னாங்க, ஈயாக்கு ஒரு முகதசாத்தில் உமூர், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், நான் காட்டிய இந்த மார்க்க விஷயங்களில் புதிதாக யாராவது செய்தால் அந்த மாதிரி காரியங்களை செய்து விடாதீர்கள், அதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் சொன்னாங்க, இந்த யாரெல்லாம் செய்தாங்களோ அது புதுசாக செய்யக்கூடிய என்ன சொன்னாங்க, குல்லு முகதத்தின் பிதா, நான் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத விஷயங்களை மார்க்கமாக புதிதாக யாராவது சொன்னா அதெல்லாம் என்னது பிதாத், நூதனமானவை, குல்லு பிதாத்தின் லலாலா, எல்லா நூதனமான வழிகேடு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்த அங்கீகரித்த விஷயங்கள் அல்லாஹ் அதை பற்றி என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வேற சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வழிகேடு, நரகத்திற்குரியவரான். அப்ப சொர்க்கத்திற்குரிய செயல் என்பது இந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டியதான் என்பதை ரசூல் ஆணித்தரமா சொல்லுகிறாங்க. வேற எந்த இந்த சொல்லுக்கு மாத்தமாக இந்த இமாம்களும் யாரும் சொல்லல. ஆகவே நாம் இதை மனசுல பதிய வைங்க, கேட்கிற செய்தி உள்ளத்தில் பதிய வைங்க. நாம் மக்களுக்கு நன்மை என்று சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னது ரசூல்லா சொன்னது ரெண்டு மட்டும் சொன்னா போதும். ஏன்னா அல்லாஹ் சொன்னதுதான் ரசூல்லா சொன்னாங்க. ஏன் நம்ம இப்ப இந்த காலத்துல ஏன் சொல்றோம், அதாவது இந்த மாதிரி குரானுக்கு ஒரு முக்கியத்துவம் அது அப்படிதான் தனிப்பட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் குரான்ல சூரத் நகல் என்ற பதினாறாவது அத்தியாயத்தில் ரெண்டு இடத்துல 44வது வசனம் 64 16 44 62 சொல்லி காட்டுறான், இந்த குர்ஆனை நாம் இறக்கிய அவை நீங்கள் விளக்கி சொல்வதற்காகத்தான். அவர் குர்ஆனை விளக்கி சொல்லும்போது யாருக்கு இருக்குது, ரசூல். அப்ப ரசூல் சரி விளக்கு அதுதான் விளக்கம். அப்ப குர்ஆனில் வரக்கூடிய செயல்கள் எல்லாம் விளக்கு ரசூல் சரி சொல்லும் செயலும் தான். எனவே ரசூல் சரி சொன்ன செயலுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக செய்து வழிகேடு. இந்த அம்சத்தை உலகத்தில் வாழ்ந்த எந்த இமாம்களும் மாற்றமாக சொல்லவில்லை, எந்த பெரிய நல்லவர்களும் புனிதம் சொல்லவில்லை. மாறாக அவளை பின்பற்றக்கூடியவர்கள் அவளை மதிக்கிறோங்கிற பெயரால அல்லாஹ் ரசூல் சொல்லாத செய்தியை இமாம்கள் சொன்ன மாதிரி பல அறிஞர்கள் சொன்ன மாதிரி காட்டி விட்டார்களே தவிர உண்மையில் அவர்கள் சொல்லவே இல்லை, அப்படி சொல்ல சொன்னதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஆகவே இஸ்லாம் என்பது அல்லாஹ் சொன்னதும் ரசூலா சொன்னதுதான். இந்த அம்சத்தை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க படிங்க, ஒவ்வொரு வாரம் படிங்க, சந்தேகம் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு திட்டம் போட்டிருக்கோம், மாசத்துல ஒரு நாள் சந்தேகங்களுக்கு பதில் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்ட எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்தீங்க ஆதாரத்தோட, ஏன்னா உங்களை சொல்லும்போது பெரும்பாலும் குரானை சொல்ல ஆதாரத்தோட சொல்ல முடியாது. ஆனா எழுதி கொடுத்தீங்கன்னா நாலாவது வாரம் சகோதரிகளும் கேளுங்க, உங்களுக்கு சந்தேகம் தான் எழுதி கொடுங்க. அப்ப எழுதி விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளா வரை சந்தேகம் நிறைய இருந்தா அந்த சந்தேகத்துக்கு கேள்விப்பட்டு பதில். ஏன்னா எல்லாருக்கும் பல வகையான சந்தேகங்கள் வரலாம். பாருங்க, ஒரு தடவை ஏகத்துவ சிந்தை வந்த பூசில ஒருத்தர் கேள்வி இருக்கிறான், நீங்க என்ன எல்லாம் குரான் வச்சிருக்கீங்க, எங்க வாப்புமா பேர் குரான் இருக்குதா, இப்படி கேள்வி வருங்க. வாப்புமா பேர் குரான் இருக்குதா, அப்படியே கிண்டல் பண்ணி மடக்கணுமா. உடனே அவர் சொன்னார், குரான் சொல்லி சொல்லி அழகான பதில் சொன்னார், எப்பா நீ சொல்லிக்கிற மாதிரி குரான் சில இல்லைன்னு சொல்ல ஆசைப்படாத. குரான் ஒன்று இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை, மார்க்கம் இல்லை, இஸ்லாம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொன்னாதான் மார்க்கம், ரசூலா சொன்னா மார்க்கம். ஆனா உள்ளத்தை இப்படி ஆசைப்படாத, அல்லாஹ் சொல்லணும், ரசூலா சொல்லணும் ஆசைப்படு. ஒருவேளை நீ கேட்கறீங்க எனக்கு தெரியாம இருக்கலாம், அல்ல உலகத்தில் வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா அது எதுல இல்லைன்னு நினைக்கூடாது. குரான் இல்ல அது நினைக்காத, அப்படி இல்லைன்னு நினைச்சாரு என்னவும் இல்ல, மார்க்கம் இல்ல, குரான் இல்லாத ஆனா ஓன் கேள்வி குரான்ல பதில் இருக்குது. சிந்திச்சாப்பெல்லாம் பதில் சொல்லலாம், ஓன் கேள்வி குரான்ல பதில் இருக்குது. என்ன பதில் இருக்குது, அல்லாஹ் குரான்ல சொல்றான், உங்களை எல்லோரையும் ஒரு ஆணில இருந்து பெண்ணில் தான் படைத்தோ. அப்ப எல்லாருக்கும் யார் இருக்கா, ஒரு அத்தா அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்ப உனக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்கான்னு கட்டாயம் தெரியுது, எல்லாம் வர முடியாது. அப்ப இன்னொரு ஆயத்துல சொல்றான், ஃபஸ்ஸாலு அகலத்துக்கு இங்கும் தும் லா தாலமூன், நீங்க ஒரு விஷயம் தெரியாம இருந்தா தெரிஞ்சு விட்டு கேட்டு படிச்சுங்க எல்லாம் சொல்றான். அப்ப உங்க உங்க வாப்பம்மா காலத்து கட்டாயம் வாழ்ந்து இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் உங்க வாப்பம்மா யாருக்கிட்ட சொல்லிடுவாங்க. பாருங்க, இது அதுக்கான ஒரு ஆயத்து இல்ல, இதுதான் சிந்திச்சா இப்பதான் பதில் சொல்ல முடியும். குரான் இல்ல செய்தியே இல்ல, யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கலாம், அல்ல ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எல்லா இமாம்களும் பணிமா சொல்லும் போது நாங்க முடிந்த வரை குரான் சொல்லிருக்கிறோம், நாங்க சொல்ல விஷயம் மாற்றமாக இருந்தா விட்டுடுங்க, குரான் கடைபிடிக்க சொன்னாங்க. ஆகவே மதுகபில் என்பதோ அல்ல வேறு வகையான அமைப்புகள் என்பதோ நன்மை தீபி தடுப்பு இருக்கின்ற வேறு அமைப்போட ஒன்றும் தனியே இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் ரெண்டு சொன்னாதான் என்ன இருக்கும், இஸ்லாம் இருக்கும். அந்த ரெண்டுக்கு மாற்றமான அத்தனையும் வழிகேடு என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன வசனங்களையும் அல்லாஹ் சொன்னதை வேற யாரும் விளக்க முடியுமாங்க, நானே வச்சுக்கோங்க குரான் எனக்கு அதிக விளக்க சொல்ல முடியுமா. அது என்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய அறிஞர்கள் சஹாபாக்கள் எடுத்துக்கங்க, குரானை விட ஒரு நல்ல விளக்கம் சொல்ல முடியுமா, அது ரசூல் சொன்ன விளக்கத்தை விட சொல்ல முடியுமா. அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்ன விளக்கத்தை விட இந்த உலகத்தில் வேற யாருடைய விளக்கம் சரியான விளக்கம் இருக்க முடியாது, முடிவு பண்ணணும். அப்படி மாத்த முடிவு பண்ணா அது பெரிய தவறு, அப்படிதானே. இவர் சொன்ன கருத்து இருக்குது, ரொம்ப ஹைட்டா இருக்குங்க, யார் கருத்தை விட அப்படி சொன்ன யார் ஆயிடுவான், காபிர் ஆயிடுவான். அதனால நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய கிருபையில் ரசூலுடைய துவா நமக்கு கிடைப்பதற்காக முயற்சி செய்யுங்கள். இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்களும் நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிறீங்க, குரான் படி அரிசப்படிங்க, இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுங்க. அந்த அடிப்படையில் நாம் வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 8-9 பௌர்ணமி கிளாஸ் நடக்குது, குரானை அறுத்து படிக்கக்கூடிய கிளாஸ் நடக்கிறது. அதுபோல செவ்வாய்க்கிழமையும் ஒருத்தர குறிப்பிட்ட தலைப்புகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மாதத்தில் ஒரு நாள் ஒதுக்கின்ற தலைப்புகள்ல பேச்சு பயிற்சி. அப்ப உங்களுக்கு எந்த பேச்சு பயிற்சி சேர்த்துக்கலாம் முயற்சிக்கிறோம். அது மாதிரி வார வாரம் சுவைக்கத்தின் சுவைக்கத்தின் வசதியில் சொல்லக்கூடிய அந்த 9வது பள்ளியில வார வாரம் தர்ஜுமாக்கு குரானுடைய அந்த குத்துபாவுடைய விளக்கு தர்ஜுமா நடக்கிறது. அது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது போக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட சந்தேகம் எழுதி கொடுத்தீங்கன்னா மாதத்துடைய கடைசியில் பரிசுலம் இருக்கிறோம். ஆக எந்த நம்முடைய உண்மையான நோக்கம் என்ன, நாம் திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் வாக்கு வழிமுறைகள் இந்த ரெண்டு அடிப்படையில் நாம் வாழ வேண்டும், மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷன் வத்தாலா அப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்ந்து மரணம் அடையக்கூடிய நல்லவளாக நம் மனைவி ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.